சாஸ் அவர்கள்
பெரிதான கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இந்த புத்தாண்டிலும் தேவன் மகத்தான காரியங்களை உங்களுக்கு செய்யத்தக்கதாக நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த நல்ல நேரத்திலும் வந்திருக்கிற பிள்ளைகளாகி உங்கள் ஒருவரையும் வாழ்த்தி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் காஞ்சிபுரத்திற்கு வருவதற்கு முன்னதாக அநேக இடங்களில் இருந்து எனக்கு அழைப்பு வந்தது. அந்த இடங்கள் எல்லாவற்றையும் நான் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி காஞ்சிக்கு வந்தேன். அங்கே மிசோராமிலே இருந்து ஹைசால் என்ற அந்த கேபிட்டல் சிட்டியில கூட்டம் நடத்துக்கதாக என்னை ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள். கல்கத்தாவில இருந்து அதிக அதிகமாக 2-3 வருஷங்களாக கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். லக்னோ அந்த இடத்துல இருந்து, ராஞ்சி என்ற இடத்துல இருந்து, பாம்பே பூனா என்ற இடத்துல இருந்து, சொல்லப்போனால் தமிழ்நாட்டில இருந்து அதிகமாக என்னை கூப்பிடாவிட்டாலும் மற்ற இடங்களிலே அதிகமாக கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக இந்திய அளவிலே நான் வேலை செய்யறதுனால இந்த மாதிரி கூட்டங்கள் எல்லாவற்றையும் ஆங்கிலத்தில் தான் பொதுவாக நான் நடத்துகிறேன். ஆங்கிலமே பேசி 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 பொதுவாக இப்பொழுது நீங்கள் என்னிடத்தில் கேட்கிற அந்த தமிழ் அவ்வளவு சரியான தமிழாக இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றவில்லை. ஒரு காலத்திலே தமிழ்நாட்டிலே நான் வேலை செய்த போது அழகான தமிழ் பேசினேன் என்று தமிழ் பேச்சு கேட்பதற்காகவே ஏராளமான பேர் வருவார்கள். ஆனால் இப்பொழுது மற்ற மாகாணங்களிலே அதிகம் வேலை செய்கிறதுனாலே அந்த தமிழ் பேச்சு அவ்வளவு சரியாக வரமாட்டேங்கிறது. என்றாலும் தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், தமிழனாக பிறந்ததுனால மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தமிழ்நாட்டிலே வர வேண்டும். மதுரையிலே கூப்பிட்டார்கள், கோவாவிலே கூப்பிட்டார்கள், திருச்சினாப்பள்ளியிலே கூட்டம் நடத்துவதற்காக கூப்பிட்டார்கள், அநேக இடங்களிலே இருந்து கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் நான் இந்த காஞ்சியை நான் தெரிந்து கொண்டு இந்த இடத்துக்கு நான் வந்தேன். வந்து உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதும் உங்களோடு பேசுவதும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த சலாக்கியமாக நான் கருதுகிறேன். இன்னும் சில காலம் சில நாட்கள் இந்த கூட்டங்கள் நடக்கும். ஆகவே நீங்கள் தயவுசெய்து தொடர்ந்து வரும்படியுங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு தோணலாம் நாங்கள் செய்கிற பிரசங்கங்கள் சிலதெல்லாம் உங்களுடைய வாழ்வுக்கு கொஞ்சம் முரண்பாடாக தோன்றலாம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமறையிலே விசேஷ விதமாக என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், 289 பக்கம் 1 தீமோத்தேயு 6 அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6 அதிகாரத்திலே 3 வசனம், ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்தி கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசத்தை, அப்படியானால் ஆரோக்கியமான உபதேசத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அவ்வளவு விருப்பம் கிடையாது. ஆனால் வேதத்துக்கு விரோதமான காரியங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஏற்றுக்கொள்வதாக இருக்கிறார்கள். இன்றைய மனநிலை எப்படி? 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்திலே வாசுகிறேன். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 3 வசனத்திலே இந்த கடைசி நாட்களை பற்றி ஆண்டவர் பேசும்போது சொல்கிறார், ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்துணர் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு. அப்படியானால் ஆரோக்கியமான உபதேசம் என்று ஒன்று இருக்கிறது, வேதத்தின்படியே போதிக்கிறது. அப்படி போதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கைக்கு அது முரண்பாடாக சில காரியங்கள் தெரிகின்றது, அது நமக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை. ஆனாலும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நிற்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் கேட்கிற ஒரு விசேஷமான கேள்வி, அதை குறித்து தான் விசேஷமாக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் மத்தியிலே நாங்கள் பேசுகிறோம். நமக்கு பிரியம் இருக்கிறதோ பிரியம் இல்லையோ அதல்ல, தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு எது பிரியம் என்பதை நாம் கவனித்து அதற்கேற்றபடி நாம் வாழ வேண்டும். அதுதான் அங்கு இருக்கிறது. திருமறையிலே ஆண்டவர் இதை குறித்து விசேஷமாக சொல்கிறார். 147 பக்கம், புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 147 பக்கம், யோவான் 12 அதிகாரம் 45 வசனத்தை 47 வசனத்தை வாசிக்கிறேன், ஒருவனின் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயந்தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயந்தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே, நியாயம் தீர்க்கிறது தோன்றிருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஆகவே நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் இந்த வேத வசனங்களுக்கு முன்பாக, ஆண்டவர் கொடுத்த 10 பிரமாணங்களுக்கு முன்பாகத்தான் நிற்க போகிறோம். அப்பொழுது ஆண்டவர் கேட்கிற கேள்வி, இந்த வசனத்தின்படி நடந்தாயா, 10 பிரமாணங்களின்படி நடந்தாயா என்ற ரெண்டு கேள்விதான். ஆகவேதான் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தையும் கற்பனைகளையும் விசேஷமாக உங்கள் மத்தியில் நாங்கள் வைக்கிறோம். ஏனென்றால் அதற்கு முன்னால் தான் நாம் நிற்க வேண்டியிருக்கிறது, இந்த உலகத்தில் இருந்த ஒவ்வொரு மகனும் மகளும். ஆகவே இந்த ரெண்டு ஆண்டவர் சொன்ன, என் வார்த்தைகளை என்னை தள்ளி என் வார்த்தைகளை என்று சொல்லுகிற, அப்படியானால் இந்த வேத வாக்கியங்களை நாம் தள்ளும்போது அவரையும் தள்ளிவிடுகிறோம் என்று நமக்கு புரிய வேண்டும். ஆண்டவர் சொன்ன வாக்கியத்தை நாம் தள்ளிவிடும்போது அவரையும் நாம் தள்ளிவிடுகிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சரி முரண்பாடாக இருந்த போதிலும், உங்கள் வாழ்க்கைக்கு அதுக்கு சற்று விருப்பமற்றதாக இருந்த போதிலும் வந்து கேளுங்கள். ஏனென்றால் ஒருவேளை இந்த வசனங்களை கேட்டு மனதிலே வைத்திருந்தீர்களானால் வரப்போகிற நாட்களையாவது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு நம்மை ஆய்த்து செய்து கொள்ள முடியும். ஆகவே நீங்களும் வாருங்கள், மற்றவர்களையும் தயவு செய்து அழைத்து வாருங்கள். சில நாட்கள் தான் இந்த கூட்டம் இருக்க போகிறது. ஆகவே நீங்கள் வரும்படி உங்களை மிகவும் அன்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கல்கத்தாவிலிருந்து சீக்கிரம் வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்புக்கு மேல் அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எவ்வளவு சீக்கிரம் இந்த கூட்டத்தை முடித்துவிட்டு நான் போக வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரமாக போக வேண்டியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே தயவுசெய்து சில நாட்கள் உங்கள் முன்பாக இருக்கும்போதே நீங்கள் வாருங்கள், மற்றவர்களையும் அழைத்து கொண்டு வரும்படி உங்களை மிகவும் அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் நாம் விசேஷ விதமாக கவனிக்கப் போகிற ஒரு விசேஷமான காரியம் ஆண்டவருடைய முத்திரை. ஆண்டவர் தமக்கென்று ஒரு முத்திரையை வைத்திருக்கிறார். அதை போலவே அதற்கு விரோதமான ஒரு முத்திரையும் இந்த உலகத்தில் இருக்கிறது. அதை பற்றியும் வேதாகமம் அங்கு பேசுகிறது. அப்படியானால் இந்த ரெண்டு முத்திரையினுடைய காரியம் என்ன என்பதை இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். இந்த உலகத்தில் ஏராளமான பேர் வந்து இந்த காரியங்களை கேட்பார்களானால் அது மிகவும் நன்றாக இருந்திருக்கும். என்றாலும் கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய புத்தகத்தை 83வது பக்கத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 83வது பக்கம், 83வது பக்கத்துக்கு யாத்ரியாகமும் 12 அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தின விதத்தை நாம் பார்க்கிறோம். எகிப்திலே இருந்து அவர்கள் புறப்படுவதற்கு முந்தின நாள் இரவிலே எல்லா தலைச்சன்களையும் தேவதூதன் சங்காரம் பண்ணினார். ஆண்டவர் முன்னாலேயே பார்வோன் இடத்துல சொன்னார், உன்னுடைய மக்களை நீ அனுப்பிவிடு என்று. யாத்ரியாகம் 4 அதிகாரம் 22 அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன். யாத்ரியாகம் 4 அதிகாரம் 22 வசனத்திலே, அப்பொழுது நீ பார்வோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அப்பொழுதே சொல்லிவிட்டார், என்னுடைய மகனே நீ விடாவிட்டார் உன்னுடைய சேஷ்ட புத்திரனை நான் சங்கரிப்பேன் என்றார். அதே போலவே இந்த 10வது வாதை, அடுத்த நாள் காலையிலே சிறுவேலர்கள் புறப்படுகிறார்கள், முதல் நாள் ராத்திரி அந்த எகிப்துள்ள மிருகங்கள் எல்லாமே மனிதர்கள் எல்லாருடைய தலைப்பிள்ளை தலை குழந்தைகள் எல்லாம் இறந்து போயின. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், அந்த அழிக்கிற சங்கார தேவதூதன் வந்து அந்த முதல் குழந்தைகள் எல்லாவற்றையும் அழித்து போடும்போது நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை தப்பிக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். 3வது வசனத்தை வாசிக்கிறேன். 12 அதிகாரம் 3வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன், நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10 தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். அதில் 7 அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் ரெண்டிலும் நிலையிலும் மேல் சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு. 12வது வசனம், அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்துள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதல் பேராயிருக்கிறவைகளெல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கிற வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஆண்டவர் சொன்ன அந்த ராத்திரியிலே ஆட்டுக்குட்டி எடுத்து அதனுடைய இரத்தத்தை பிடித்து அதை வாசலிலே பூச வேண்டும் என்று சொன்ன. அப்படி அது அடையாளமாயிருக்கும். அந்த அடையாளத்தை பார்த்து நான் உங்கள் வீட்டை கடந்து போவேன், உங்கள் வீட்டிலே நான் வந்து சாவு வரப்பண்ணேன் என்று ஆண்டவர் சொன்னார். கத்திரிக்குள் பிரியமானவர்கள், எத்தனையோ ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அந்த ராத்திரியிலே இறந்து போயின. ஆனால் அந்த இரத்தம் இருந்த அந்த வீட்டில் யாரும் சாகாமல் ஆண்டவர் காப்பாற்றினார். அநேக எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்கள் செய்த மாதிரியே தாங்களும் செய்து தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றிக் கொண்டார்கள். அடையாளம் கத்திரிக்குள் பிரியமானவர்களே, அன்று ஆண்டவர் கொடுத்த அந்த அடையாளம் இந்த கடைசி நாட்களிலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. அந்த அடையாளத்தை பற்றி நாம் வாசிக்கும் போது கத்திரிக்குள் பிரியமானவர்களே, அன்றைக்கு அந்த பெரிய அழிவு எகிப்தின் மேல் வந்தது, அதே போல பிரம்மாண்டமான அழிவு இந்த உலகத்தின் மேல் வரப்போகிறது என்று நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். அந்த அழிவு வருவதற்கு போது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மத்தியில் சொல்லுகிறார். 728 பக்கம் சங்கீதம், 728 பக்கம் பழைய ஏற்பாட்டில், சங்கீதம் 91 சங்கீதம் 7 வசனம், சங்கீதம் 91:7, உன் பக்கத்தில் 1000 பேரும் உனது வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அதை உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கத்திரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாது. இங்கு இந்த 91 சங்கீதத்தில் ஆண்டவர் அந்த வரப்போகிற வாதையை குறித்து பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறார், உன் பக்கத்தில் 1000 பேரும் உனது வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும். மக்கள் ஆயிரக்கணக்காக மடிந்து போவார்கள், லட்சக்கணக்காக மடிந்து போவார்கள். நீ மாத்திரம் அதை கண்டு கண்களால் பார்த்து எந்த விதமான வாதையும் உன்னை அணுகாது என்று ஆண்டவர் சொன்னார். அப்படிப்பட்ட பயங்கரமான இந்த காலத்தை குறித்து ஆண்டவர் அங்கு பேசுகிறார். அப்படி பேசும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமறை ஒரு விசேஷமான காரியத்தை குறித்து பேசுகிறது. அப்படியானால் வரப்போகிற அந்த அழிவுக்கு நாம் தப்பும்படி கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து திருமறை நமக்கு அநேக இடங்களிலே பேசுகிறது. அதை சிந்திக்கும் முன்பாக தலைவணங்கி ஜெபிப்போம். அன்புள்ள எங்கள் ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்திலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வந்து இந்த இடத்திலே கூடி உம்முடைய வசனங்களை சிந்திக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்த தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ வேலைகளை ஜோலிகளை விட்டு உம்முடைய வசனத்தை கேட்க வந்திருக்கிற உடைய பிள்ளைகளோடு இந்த நாளிலே நீர் பேசும் ஆண்டவரே. விசேஷ விதமாக கர்த்தாவே, இதோ உம்முடைய பிள்ளைகளையும் இந்த உலகத்தின் பிள்ளைகளையும் வித்தியாசப்படுத்துகிற அந்த காரியத்தை குறித்து நீர் விசேஷமாக ஒவ்வொரு மகனுடைய உள்ளத்திலும் மகளுடைய உள்ளத்திலும் நீர் பேச வேண்டும் என்று உம்முடைய திருப்பாத்தில் கெஞ்சி கொண்டாடுகிறோம். பரலோகத்தின் ஆண்டவர், தேவாவினால் எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் செய்து இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருடைய இதயத்திலும் நீர் பேசும் ஆண்டவரே. பேசும் தகப்பினே பேசும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சிவங்கேளும் பரம்பிதாவே, ஆமென். அப்படிப்பட்ட அழிவு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வராமல் வித்தியாசப்படுத்தி கடத்தக்கதாக ஆண்டவர் அநேக இடங்களிலே தேவனுடைய பிள்ளைகளை எச்சரித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் 967 பக்கம் வரப்போகிற காலத்தை குறித்து ஆண்டவர் பேசும்போது இங்கே ஒரு ப்ரிடிக்ஷன், ஒரு தீர்க்கதரிசனமாக அங்கு உரைக்கிறார். 967 எசேக்கியேல் 9 அதிகாரம், எசேக்கியேல் 9 அதிகாரத்தில் 4 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப்போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கு எருசலேம் என்பது ரூபகாரணமாக பேசப்பட்டிருக்கிறது. ஓமையாக உலகமெங்கும் போய் தேவனுடைய பிள்ளைகளின் நெற்றியிலே அடையாளம் போடு. இந்த அடையாளம் செய்கிற இந்த காரியங்களை குறித்து, இந்த அடையாளத்தை குறித்து தீர்க்கமாக வேற எங்கு வாசிக்கிறோம் என்று சொன்னார், வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரம் 339 பக்கம், இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் நான்கு காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். நான் உங்களுக்கு இதை குறித்து பேசும்போது அந்த காற்று என்றால் யுத்தங்கள். அப்படியானால் இந்த உலகத்தில் யுத்தம் வராதபடி நான்கு வல்லமையான தேவ தூதர்கள் அந்த யுத்தங்கள் எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தின் எல்லா மக்களும் யுத்தத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். எல்லா நாடுகளிலும் ஆயுதம் ஏராளமாக குவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாடு இன்னொரு நாட்டை அவ்வளவு வெறுக்கிறது, பகைக்கிறது, கடித்து தின்றலாம் தின்றுவிடலாம் என்ற அப்படிப்பட்ட ஒரு பகை. என்றாலும் இன்றைக்கு உலகத்தில் பெரும் யுத்தங்கள் வரவில்லை. காரணம், திருமறை நமக்கு சொல்லுகிறது, தேவ தூதர்கள் அந்த யுத்தங்களை வராதபடி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த யுத்தம், இனிமேல் யுத்தம் வருமானால் அது அணு யுத்தமாக ஆகிவிடும். உங்களுக்கு தெரியும், அந்த அணு யுத்தம் வந்து விடுமானால் இந்த உலகம் முழுவதுமாக அழிந்துவிடும், பயங்கரமாக அழிந்துவிடும் என்று நீங்களும் நானும் அறிவோம். அப்படியானால் இந்த அணியுத்தம் வராதபடி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அங்கு அந்த யுத்தத்தை பிடித்து கொண்டிருக்கிறார் என்று திருமறை அங்கே சொல்கிறது. பிடித்து கொண்டு இருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எதற்காக அப்படி பிடித்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் அங்கு திருமறை சொல்லுகிறது, இரண்டாவது வசனம், ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரையை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்க திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதுக்கு அதிகாரம் பெற்ற அந்த நான்கு தூதரை நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தார்கள் என்று மகா சத்தமாக கூப்பிட்டு சொன்ன. ஏன் ஆண்டவர் அந்த தேவ தூதர்கள் அந்த காற்றுகளை அந்த யுத்தங்கள் வராதபடி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், தம்முடைய ஊழியக்காரர்களின் நெற்றிகளில் நாம் முத்திரை போட்டு தீர்மளவும் இந்த யுத்தங்கள் வரக்கூடாது. அப்படி யுத்தம் வந்தால் எல்லாம் அழிந்து விடுவார்கள், ஊழியக்காரர்களும் அழிந்து விடுவார்கள், கர்த்தருடைய பிள்ளைகளும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நெற்றியில முத்திரை போட்டு தீர்மளவும் இந்த யுத்தம் வரக்கூடாது. நாலாவது வசனத்திலிருந்து ஆண்டவர் சொல்கிறார், முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த தீர்க்க தரிசனத்தில் தீர்க்க தரிசி இனிமேல் நடக்க போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஆகவே இந்த காற்றுகளை பிடித்துக்கொள் என்று மாத்திரம் அங்கு நாம் பார்க்கிறதில்லை. அந்த காற்றுகளை பிடித்து கொண்டு யுத்தம் வராத போது அங்கு தேவனுடைய பிள்ளைகள் முத்திரிக்கப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முத்திரை போட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன், பார்த்தீங்களா? அப்படியானால் இந்த முத்திரை நடந்த அந்த காரியத்தை தேவன் அந்த தீர்க்கதரிசிக்கு முன்னுமேயே காட்டிவிட்டார், அதை அவர் எழுதியிருக்கிறார். ஆகவே இனிமேல் அது நிச்சயமாக நடக்க போகிறது. தேவனுடைய பிள்ளைகள் முத்திரை போடப்படுவார்கள். அப்படி முத்திரை போடப்பட்டு ஏன் முத்திரை போட வேண்டும் என்றால் வரப்போகிற அழிவுக்கு அவர்கள் தப்பவும். அது மாத்திரமல்ல, வரப்போகிற அழிவுக்கு தப்புவதற்கு மாத்திரமல்ல, 14:14 வாசிக்கிறேன், பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமும் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் கண்டேன். அப்படியானால் பிதாவின் நாமம் என்று சொல்லும்போது அந்த முத்திரையை குறிக்கிறது. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆகவே தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக சீயோன் மலையிலே அந்த முத்திரை போடப்பட்டவர்கள் நிற்பதை நான் கண்டேன் என்று தீர்க்கதரிசனத்திலே சொல்கிறார். ஆகவே உலகத்தில் வரப்போகிற அழிவுக்கு தப்பின அவர்கள் தேவனுடைய சன்னிதானத்திலே போகிறார்கள். ஆகவே தேவனுடைய முத்திரை அந்த மக்களை போடப்பட்டு அந்த முத்திரை பெற்ற மக்கள் வரப்போகிற பெரும் அழிவுக்கு தப்புவது மாத்திரமில்லாமல் அவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கப் போகிறார்கள் என்பதையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இப்படி ஒரு முத்திரையை வைத்து தம்முடைய பிள்ளைகளை முத்திரிக்கும் போது, தனிப்படுத்தும் போது, மற்றவர்களை விட விசேஷப்படுத்தும் போது திருமறை இன்னொன்று ஆச்சரியமான ஒரு காரியத்தை பற்றி பேசுகிறது. அது என்னவென்றால் மிருகத்தின் முத்திரை என்று ஒரு காரியத்தை குறித்து அது பேசுகிறது. ஒரு டூப்ளிகேட், அதாவது சாத்தானுக்கு என்ன, கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், கடவுள் எதை வைத்திருக்கிறாரோ அதற்கெல்லாம் டூப்ளிகேட் பண்ணிடணும் சாத்தானுக்கு. அந்த டூப்ளிகேட்டை ஜனங்கள் நம்பணும், அதை ஜனங்கள் பின்பற்றணும். அந்த உண்மையான காரியத்தை விட்டு விட்டு டூப்ளிகேட்ஸ் எல்லாம் பின்பற்றிட்டு இருக்கணும். டூப்ளிகேட்டுன்னு தமிழ் தெரியன்று வரமாட்டாங்க, போலிகள். அந்த போலிகளை பின்பற்றி ஏமாந்து போகணும்தான் சாத்தானுடையது. அந்த போலிகள் உண்மையாவே அந்த உண்மையான காரியங்கள் மாதிரி தான் தெரியும். அப்படித்தான் சாத்தான் அங்கே செய்கிறான். ஆகவே ஆண்டவருக்கென்று ஒரு முத்திரை இருக்கிறது என்று தெரிந்த உடனே சாத்தான் என்ன செய்கிறார், அந்த முத்திரையை வந்து போலியாக தனக்கு ஒரு முத்திரையை அங்கு வைத்து விட்டார். ஆகவே திருமறை என்ன சொல்கிறது என்று கவனியுங்கள், அந்த முத்திரை பற்றி திருமறை விசேஷ விதமாக அநேக இடங்களிலே அங்கு பேசுகிறது. அந்த முத்திரை பதிமூன்றாம் அதிகாரம், வெளியாகவும் பதிமூன்றாம் அதிகாரம் 17வது வசனம், வெளி 13:17 346வது பக்கம், அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்க கூடாதபடி செய்தது. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த மிருகத்தின் முத்திரை என்ற ஒரு முத்திரையை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். அப்படியானால் இந்த மிருகம் என்பது என்ன, அதனுடைய முத்திரை என்பது என்ன? 18வது வசனத்திலே வாசிங்கள், இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கிடவன், அது மனுஷனுடைய லக்கமாயிருக்கிறது, அதனுடைய லக்கம் 666. ஆகவே இன்றைக்கு நீங்கள் கேட்கப் போகிற இந்த பிரசங்கம் ஒரு தீர்க்க தரிசன பிரசங்கம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒன்றை மாத்திரம் உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கூட்டங்கள் அல்லாமல் வேறு எந்த கூட்டத்திலும் இந்த தீர்க்க தரிசனங்களை பற்றி உங்களுக்கு பேச மாட்டார்கள். அந்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் இந்த வேதத்தில் 1/3 தீர்க்க தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வேத புத்தகத்தில் 18 முழு புத்தகங்களும் தீர்க்க தரிசனம். அது இல்லாதபடி ஆயிரக்கணக்கான வேறு தீர்க்க தரிசனங்கள் இருக்கின்றன. சில சமயங்களிலே சில பேர் வந்து இந்த தீர்க்க தரிசனங்களை முன்னும் பின்னுமாக முரண்பாடுகோட பேசுகிறார்கள். ஆனால் திட்டவட்டமாக தெளிவாக உங்களுக்கு இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை பற்றி விளக்க உரை வேறெங்கும் நீங்கள் கேட்க முடியாது. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த தீர்க்க தரிசனத்தை கடவுள் எதற்காக கொடுத்திருக்கிறார்? தம்முடைய பிள்ளைகள் அதை அறிந்து தெரிந்து வரப்போகிற அழிவுக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கொடுத்திருக்கிறார். ஆகவே இவர்களை சற்று ஜெபத்தோட கவனியுங்கள். ஆவியான உங்களுடைய உள்ளத்திலே பேசட்டும். ஒருவேளை இங்கு வர தவறி இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த கேசட் இருக்கிறது, அதை வாங்கி கொண்டு போய் அங்கே கொடுங்கள். எப்படியாவது கர்த்தருடைய பிள்ளைகள் வரப்போகிற காலத்தை அறிந்து இந்த வரப்போகிற அந்த ஆபத்துக்கு தப்பிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு பெரிய விருப்பம். காஞ்சிபுரத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் கர்த்தருடைய முத்திரையை பெற வேண்டும். காஞ்சிபுரத்திலே சொல்ல போனால் ஒவ்வொரு தேவனுடைய மகனும் மகளும் அந்த முத்திரை ஆண்டவருடைய முத்திரையை பெற்று வரப்போகிற அழிவுக்கு தப்பி பரலோகத்தில் சீயோன் மலையிலே நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபை ஆண்டவர் விசேஷமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கு தருவாராக. இந்த 14வது அதிகாரத்திலே மறுபடியும் நாம் பார்க்க கவனியுங்கள். 14வது அதிகாரத்திலே 346வது பக்கம், 346வது பக்கம் வெளி 14வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே இருந்து வாசிக்கிறேன். 9வது வசனத்தை, அவர்களுக்கு பின்னே 3வது தூதன் வந்து. நாளைக்கு இந்த பிரசங்கம் 3 தூதர்கள் கர்த்தர் முக்கியமான ஒரு தூதன். மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்கிறவன் எவனோ, அந்த மிருகத்தின் முத்திரையை யார் தரித்துக் கொள்கிறானோ, அவன் தேவனுடைய கோபாக்கினியாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதியின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுகிறார்கள். இந்த வேதத்திலேயே ரொம்ப கடினமான சாபம் இது. வேற எங்கும் காணப்படாத பயங்கரமான ஒரு சாபம் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவ்வளவு பயங்கரமான அந்த சாபம் யார் மேலே போடப்பட்டிருக்கிறது என்றால் அந்த மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்கள் மேலே போடப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு பெரிய எச்சரிப்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வருகிறது. அந்த மிருகத்தின் முத்திரையை தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காலம் ஒரு நாளும் அணியக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு பெரிய எச்சரிப்பு. அப்படியானால் இந்த கடவுளுடைய முத்திரை என்பது என்ன, மிருகத்தினுடைய முத்திரை என்ன என்பதை வேதம் நமக்கு என்ன சொல்கிறது என்று நாம் சற்று கவனிக்க வேண்டும். முதலாவதாக இந்த மிருகம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் சற்று ஆராய வேண்டும். இந்த மிருகம் என்றால் என்ன என்று நான் தீர்க்க தரிசனத்திலே உங்களுக்கு தானியேல் 7வது அதிகாரம் இந்த அதிகாரங்கள் எல்லாம் சற்று விளக்கி சொல்லியிருக்கிறேன். என்றாலும் அதை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மிருகம் என்றால் என்ன உங்களுக்கு தெரியும். அந்த 7வது அதிகாரம் தானியேல்ல ஒரு மிருகம் வந்தது சிங்கத்தை போல இருந்தது, இன்னொரு மிருகம் வந்தது அதுக்கடுத்தபடி கரடியை போல் இருந்தது, 3 விலா எலும்புகள் இருந்தன, அடுத்த மிருகம் அது சிவிங்கியை போல இருந்தது, 4 தலைகள் 4 ரெக்கைகள் இருந்தன, அடுத்த மிருகம் அது பெயர் சொல்ல முடியாத ஒரு கொடூரமான மிருகம் என்றெல்லாம் உங்களுக்கு சொன்னேன். அப்படியானால் அந்த மிருகம் என்று சொன்னால் ராஜ்யங்கள் அதிகாரங்களை குறிக்கிறது என்றும் உங்களுக்கு விளக்கம் சொன்னேன். அப்படி இங்கே திருமறை அதை குறித்து பேசும்போது தானியேல் புத்தகத்திலே தானியேல் தீர்க்கசன புத்தகம், வெளியாகமத்தின் புத்தகம் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது. இதற்கு விளக்கம் அங்கே இருக்கிறது, அதற்கு விளக்கம் இங்கே இருக்கிறது. இந்த ரெண்டு புத்தகமும் ஒன்றாக போகிறது. 1040 பழைய ஏற்பாட்டிலே தானியேல் 7:23 வாசிக்கிறேன். 7:23 அவன் சொன்னது நாலாம் மிருகம். இது தேவ தூதர்களுடைய அர்த்தம். உங்களுக்கு புரியுதுங்களா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனங்கள் வரும்போது இது மனிதனுடைய எண்ணங்கள் அல்ல, மனிதனுடைய அர்த்தம் அல்ல, மனிதன் அதை விஸ்தரிக்கிறது அல்ல, தேவ தூதர்கள் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டு அதை சொல்லுகிறார்கள். ஆகவே அவன் என்றால் அந்த தேவ தூதன். இந்த 7 தானியேல் பார்த்து அது புரியாமல் திகைக்கையில் அங்கு காப்ரியல் தேவ தூதன் வந்து அதற்கு என்ன செய்கிறார், விளக்கம் சொல்லுகிறார். அந்த விளக்கத்தில் அவர் சொல்லுகிறது, அவன் சொன்னது நாலாம் மிருகம் பூமியிலே உண்டாகும் நாலாம் ராஜ்யமா, அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கலும் வேறாயிருந்து பூமியெல்லாம் பச்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போட்டது. அப்படியானால் நாலாவது மிருகம், அந்த மிருகம் என்று சொன்னால் திருமறை என்ன சொல்கிறது, ராஜ்யங்களை குறிக்கிறது. நான் உங்களுக்கு அதற்கு விளக்கம்னு சொன்னேன், ரெண்டு நாய்க்கு ஒரு எலும்பை போட்டால் எப்படி அது கடித்து குதிரை சண்டை போட்டுகிறதோ, அதே போல ஒரு சின்ன நாட்டுக்காக ஒரு சில காரியங்களுக்காக நாடுகள் பயங்கரமாக சண்டை போடுகின்றன. இது மிருகங்களாவது ஒரு பக்கம் பரவாயில்ல, இந்த நாடுகள் சண்டை போடுவதை பார்க்கும்போது கர்த்தர்கள் பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் பயங்கரமான மிருகங்களாகி விடுகிறோம். சின்ன குழந்தைகளையும் பெண்களையும் ஒன்றும் தெரியாத குழந்தைகளை லட்சக்கணக்காக கொன்று குவித்து, கர்த்தர்கள் பிரியமானவர்களே, அப்போ நம்ம எல்லாம் மிருகம் இல்லாமல் பின்ன என்ன? ஆகவே தான் ஆண்டா சொல்லுகிறார், மிருகத்திற்கு இந்த ராஜ்யங்களை எல்லாம் ஒப்பிட்டு பேசுகிறார். இந்த அப்படியானால் மிருகம் ராஜ்யம் சரி. இப்போ 13 திருப்பி கொடுங்கள் தயவுசெய்து, 345 வெளியாகவும் 13:345 திருப்பி கொடுங்கள். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தது. இங்கு கடல்ல இருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் என்று அங்கு சொல்கிறார். அப்படியானால் கடல் என்றால் என்ன? திருமறை அதற்கு விளக்கம் கொடுக்கிறது. 349 புதிய ஏற்பாட்டில 349 வெளி 17:15 வாசிக்கிறேன். வெளி 17:15 பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருந்த தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமா. தண்ணீர்கள் என்று சொன்னால் சமுத்திரம். அந்த சமுத்திரம் எதற்காக இருக்கிறது? ஜாதிகள் கூட்டங்கள், அப்படியானால் ஜனங்கள் மத்தியிலே ஜாதிகள் மத்தியிலேயே மிருகம் வந்தது என்று சொன்னால் ராஜ்யம் வந்தது என்று அர்த்தம், ராஜ்யம் உண்டானது என்று அர்த்தம். அப்ப இங்க அதே மாதிரி மிருகம் சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். உங்களுக்கு புரியுதுங்களா? ஜனங்கள் மத்தியிலே இருந்து, ஜாதிகள் மத்தியிலே இருந்து, அரசாங்கத்தின் மத்தியிலே இருந்து ஒரு ராஜ்யம் அங்க எழும்பிட்டு, இந்த ராஜ்யத்திற்கு என்ன என்றால் 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அப்படின்னா இந்த 10 கொம்புகள் என்று சொல்லும் போது உடனே நமக்கு என்ன தெரிகிறது என்றால், தானியேல் புத்தகம் 7 அந்த 10 கொம்புகளை பற்றி நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த ராஜ்யங்களுக்கு, இந்த நான் சொல்லப்பட்ட இந்த ராஜ்யங்களுக்கு இதற்கு கனெக்ஷன் உண்டு. இதற்கு இந்த இவைகள் ஒன்றோடு ஒன்று ஒருமித்து வருகின்றன. ஆகவே சில முக்கியமான காரியங்களை அங்கே நாம் வாசிக்கிறோம். தலைகள் என்று சொல்லும் போது அது ஹெட், அரசாளுகிற ராஜ்யங்கள். 10 கொம்புகள் இருந்தன, அதுவும் ராஜ்யத்தை குறிக்கிறது. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் நாம அவர் தலையின் மேல் தூஷணமான நாமம் இருந்தது. சரி, அப்படியானால் இந்த 7 தலைகள் என்பதை குறித்து கேத்தலிக் வேதம் துவாய் அந்த கேத்தலிக் வேதாமத்தில் அவர்கள் என்ன எழுதுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் இதை குறித்து பேசும்போது இங்கே இந்த 7 There are 7 kingdoms over people of God. Egypt, Assyria, Babylon, Medo-Persia, Greek, Pagan Rome and Papal Rome. இங்கே அதற்கு அர்த்தம் கொடுக்கிறார்கள் அநேக சரித்திர ஆசிரியர்கள். இதை சொல்கிறார்கள் அந்த 7 தலைகள் என்று சொல்லும்போது கர்த்தர்கள் பிரியமானவர்கள். இங்கே நான் இன்னும் 1-2 இன்னொரு காரியத்தை நீங்கள் வாசிக்க போகிறீர்கள். அது வெளியாகமத்தின் புத்தகம் 12 இருக்கிறது. வெளியாகமும் 12 வாசியுங்கள். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஒரு ஸ்திரியை சூரியனை அணிந்திருந்தால், இங்கே மூணாவது வசனம், அப்பொழுது வேறொரு அடையாளம் காணப்பட்டது, ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும், தன் தலைகளின் மேல் ஏழு முடிகளும் உடைய சிவப்பான பெரிய ஒரு சர்ப்பம் இருந்தது. பார்த்தீங்களா, அதே மிருகத்தை இங்கே நாம் வாசிக்கிறோம், ஏழு தலைகள் பத்து கொம்புகள் அங்கே இருக்கிறது. ஆகவே அதை இன்னொரு நாளைக்கு நாம் பார்ப்போம். பன்னிரெண்டாம் அதிகாரத்தை பற்றி அது ஒரு விசேஷமான ஒரு தீர்க்க தரிசனம், அதை குறித்து நம்ம ரெண்டு நாட்களிலே உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். இனிமேல் வரப்போகிற சொற்பொழிவில் எல்லாம் அநேகமாக தீர்க்க தரிசனமாக இருக்கும். ஆகவே நீங்கள் தவறாதபடி வந்து கேளுங்கள், மற்றவர்களையும் அழைத்து வரும்படி உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, ஆகவே இந்த ஏழு தலைகள் என்பது என்னவென்றால், இங்கு எகிப்து தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தின ராஜ்யங்கள், தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தின ராஜ்யங்கள். எகிப்து 400 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தினது. அப்புறம் அசீரியா அங்கு கொடுமைப்படுத்தினது. அசீரியா, எகிப்து, அசீரியா, பாபிலோன், மேதோ பெர்ஷியா, கிரீக் என்ற, கிரீக் எடுத்தபடி ரோம், ரோம் என்று தெரியும். இந்த ரோம் ரெண்டாக இருந்தது. முதலாவதாக அஞ்ஞானை ரோம், பேக்கன் ரோம், அப்புறம் பேப்பல் ரோம், பாப்பரஸ் என்று இந்த ஏழு ராஜ்யங்களை குறித்து அங்கு பேசுகிறது. ஏழு தலைகள். நான் கண்ட மிருகம், நல்ல கவனிங்க, சிறுத்தையை போல இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும், அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போல இருந்தது. நன்றாக கவனிங்கள், இந்த தானியேல் 7வது அதிகாரத்தில் என்ன வாசித்தோம்? சிங்கத்தை பற்றி வாசித்தோம், கரடியை பற்றி வாசித்தோம், சிவிங்கியை பற்றி வாசித்தோம், இல்லைங்களா? அப்ப இங்க என்ன செய்கிறது இந்த மிருகம்? இந்த மிருகம் இந்த நம் மூன்றும் சேர்ந்ததாக இருக்கிறது, காம்பினேஷன் ஆஃப் ஆல் த பீஸ்ட். அப்படியானால் சிங்கத்தை போல வாய் இருந்தது, அதனுடைய கால்கள் கரடியின் கால்களைப் போல இருந்தது, சிறுத்தையை போல் இருந்தது. ஆகவே இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் ஒன்றோடொன்று தொடர்புள்ளவைகள். ஆகவே இந்த ராஜ்யங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். நான் சொல்வது சரியா என்பதற்கு இவைகள் திரும்ப திரும்ப ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே சொல்கிறார். வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அப்படியானால் இந்த சிங்கா, இந்த மிருகங்கள் எல்லாம், இந்த மிருகத்துக்கு வல்லமைகளும் சிங்காசனமும் எங்கே இருந்து வந்தது என்று வேதம் சொல்கிறது. இந்த எகிப்து, அசீரியா, பாபிலோன், கிரேக்க நாடு, அப்புறம் ரோமா, ரோமபுரி, பேக்கன் ரோம், அஞ்ஞான ரோமை, அப்புறம் பாப்பரசு, பாப்பரச ரோமை, இந்த ஏழு அதிகாரங்கள் இங்கே பேசுகிறதே, இந்த ஏழு அதிகாரங்களுக்கும் வல்லமை எங்கிருந்து வந்தது, இந்த ஏழு அதிகாரங்களுக்கும் சிங்காசனம் எங்கிருந்து வந்தது என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், அந்த நான் கண்டது தன் அது வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அப்படியானால் இந்த அதிகாரங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது? வலு சர்ப்பத்தினிடத்திலிருந்து வந்தது. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் இந்த நாடுகளுக்கு கொடுத்தது, எல்லா நாடுகளுக்கும், அந்த ஏழு நாடுகள். அப்படியானால் இந்த வலு சர்ப்பத்தை பற்றி வேதம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். வெளியாகமும் 12வது அதிகாரம், வெளியாகமும் 12வது அதிகாரம் 9வது வசனம், 9வது வசனம், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படியானால் வலு சர்ப்பம் என்பது என்ன? பிசாசு. ஆகவே வலு சர்ப்பமானது என்றால் பிசாசானவன் தன்னுடைய மிகுந்த அதிகாரத்தையும் பலத்தையும் சிங்காசனத்தையும் இந்த நாடுகளுக்கு கொடுத்தது. சரி, எந்த நாடுகளுக்கு கொடுத்தது? எகிப்து, பாபிலோன், அசீரியா என்ற இந்த நாடுகளுக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, அந்த ஏழாவது நாடு என்ன? பாப்பரசு. பாப்பரசு கத்தோலிக்க திருச்சபை உலகத்தை ஆண்டது, இன்னைக்கும் ஆளுகிறது, தெரியுமா உங்களுக்கு? இந்த கத்தோலிக்க திருச்சபை போல வல்லமையுள்ள ஒரு திருச்சபை உலகத்திலே கிடையாது. இன்றைக்கு ஐரோப்பா, அமெரிக்கா கூட இன்றைக்கு பாப்பரசர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் கேட்கிறார்கள். ரோமன் கத்தோலிக்க, அதாவது புராட்டஸ்டண்டாக இருந்த அமெரிக்கா இன்றைக்கு மெஜாரிட்டி ரோமன் கத்தோலிக்காக மாறியிருக்கிறார்கள். ஆகவே பாப்பரசருடைய அதிகாரம், ஆளுகை இன்றைக்கு உலகத்தின் எல்லா பாகங்களையும் கட்டுப்படுத்துகிறது. நம்முடைய இந்தியாவில் பாப்பரசருடைய பிரதிநிதி இந்தியன் கவர்மெண்ட்ல இருக்கிறார். இன்றைக்கு பாப்பரசருடைய அம்பாசிடர்ஸ், போப்பாண்டவருடைய அம்பாசிடர்ஸ் உலகத்தின் எல்லா நாடுகளிலும் இருக்கிறார்கள். ஜவஹர்லால், அவர் மறைந்து போன நம்முடைய முதல்வர் பிரதமர் நேரு, அவருக்கு மிகுந்த ஒரு பெரிய ஆலோசகராக இருந்தது கேத்தலிக் கார்டினல். ஆகவே இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா நாடுகளிலும் பாப்பரசருடைய பிரதிநிதி அங்கு இருக்கிறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு அது ஒரு பெரிய வல்லமை. அந்த வல்லமை எங்கிருந்து வந்தது என்று வேதம் சொல்லுகிறது? அந்த வலு சர்ப்பத்திலிருந்து வந்தது என்று அந்த வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறதா? சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு அதை குறித்து சொல்லியிருக்கிறேன். அந்த காலத்து ரோமராயர்கள், ரோமராயர்கள் நீரோ போன்ற ரோமராயர்கள், டலிஷியன் என்று சொல்லப்பட்ட ரோமராயர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார்கள். கிறிஸ்தவர்களை சித்திரவதை செய்தார்கள். டார்ஜான் என்று சொல்லப்பட்டவர். இதை பற்றி நீங்கள் வாசிக்கிறீர்கள். இரத்த சாட்சிகள் என்ற ஒரு புஸ்தகம் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. அதை வாங்கி நீங்கள் வாசியுங்கள். இந்த ரோம் அரசர்கள், பேக்கன் ரோம், அவர்கள் அஞ்ஞான ரோமே, கிறிஸ்தவ ரோமே அல்ல, அஞ்ஞான மார்க்கத்தை அவர்கள் கடைபிடித்தவர்கள். அந்த அரசர்கள் கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தார்கள். 500,000 பேரை கொன்றார்கள். ஆனால் 3வது நூற்றாண்டிலே கான்ஸ்டன்டைன் என்று சொல்லப்பட்ட ரோமர் அரசன், ரோமராயன், கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு தழுவினார். அப்படி கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு, கிறிஸ்தவ மார்க்கத்திலே வந்த அவர் வந்து அந்த ரோம நாடு கிறிஸ்தவ நாடாக மாறிவிட்டது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே ரோம நாட்டை ரெண்டாக சரித்திராசிரியர் பிரித்திருக்கிறார்கள். ஒன்று அஞ்ஞான ரோமே, பேக்கன் ரோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று பேப்பல் ரோம், பாப்பரசருடைய ஆதிக்கத்தில் இருக்கிற ரோம. அப்படியானால் அந்த குணசந்திராயன் தன்னுடைய தலைநகரை ரோமாபுரியில இருந்து கான்ஸ்டான்டினோபிள், குணசந்திராயன் அந்த கான்ஸ்டான்டினோபிளை கட்டின போது கான்ஸ்டன்டைன் தன்னுடைய பெயரை அந்த கான்ஸ்டான்டினோபிள் என்ற பட்டணத்துக்கு வைத்தார். அங்கே மாற்றிக்கொண்டு போன போது இந்த ரோமாபுரி எத்தனையோ வருஷ காலமாக அரச பீடமாக இருந்தபடினாலே மக்கள் யாவரும் இந்த ரோமாபுரியை தான் அரச பீடமாக வைத்தார்கள், யோசித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே அந்த ரோமாபுரியில் இருந்த பிஷப் அவர், அந்த பிஷப் வந்து என்ன செய்தார் என்றால், ஒரு அரச அதிகாரம் பெற்றவராக அவர் எல்லா பிஷப்களுக்கும் மேலாக மாறி பாப்பா அல்லது போப்பரசர் என்ற பெயரை அவர் வைத்துக் கொண்டார். அப்போ கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு தலைவர் மாத்திரமல்ல, அந்த ரோம அரசுக்கு, அரசாங்கத்துக்கும் அவர் தலைவராக இருந்தார். சிவில் அஸ் வெல் அஸ் ரிலிஜியஸ் பவர்ஸ், இந்த ரெண்டுக்கும் அவர் அரசராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த ரோமாபுரி அரசு அது அஞ்ஞான அரசாக இருந்தபோது அந்த பிசாசுனுடைய அதிகாரம் வல்லமை என்று போடப்பட்டிருக்கிறது. சரி, அது கிறிஸ்தவ அரசாக பாப்பரசாக மாறின பிற்பாடும் வேதம் என்ன சொல்கிறது? தன்னுடைய சீட்டையும், அப்போ ரோமாபுரி வந்து பாப்பரசருடைய சீட்டாக மாறிவிட்டது, அதனுடைய இருப்பிடமாக மாறிவிட்டது. அப்படியானால் பாப்பரசருடைய வல்லமைகள், அந்த படை முதலான எல்லா காரியங்களும் பாப்பரசருக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே திருமறை என்ன சொல்கிறது? அது தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் தன் பலத்தையும் அதற்கு கொடுத்தது. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படியானால் பிசாசானவனுடைய அதிகாரம் அஞ்ஞான மார்க் அஞ்ஞான நாடுகளுக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் கிறிஸ்தவ மாடன கத்தோலிக்க தலைவரான பாப்பரசருக்கும் இருக்கிறது என்று வேதம் அங்கே சொல்கிறது. கத்திரிகள் பிரியமானவர்களே, சில சமயங்களிலே மற்றவர்களை பற்றி நாம் குறை சொல்வது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கிறது கிடையாது. கத்தருடைய பிள்ளைகள் யாரையும் குறை சொல்லி பழக்கவும் இல்லை, எனக்கு அது பிடிக்கவும் செய்யாது. ஆனாலும் வேதத்தில் சில காரியங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். அதை சொல்லியும் போது அதை நான் மக்களுக்கு சொல்லித்தான் ஆக வேண்டியது இருக்கிறது. இது நான் சொல்லுகிற காரியம் அல்ல, இது கடவுள் சொல்லுகிற காரியம். அப்படியானால் கடவுள் எதை சொல்லுகிறார்? உண்மையே உண்மை என்று சொல்லுகிறார். அது நடந்ததே நடந்ததாக சொல்லுகிறார். புரியுதுங்களா? ஆகவே உங்களுக்கு தெரியும், சரித்திரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் அந்த ரோமாபுரியில் இருந்த ஆண்டு அரசர்களுடைய அத்தனை அதிகாரத்தையும் அத்தனை வல்லமைகளையும் அந்த சிங்காசனத்தையும் பாப்பரசர் பிடித்துக் கொண்டார். ஆகவே அது அப்படித்தான் போடப்பட்டிருக்கு. ஆனால் இந்த அதிகாரம் எல்லாம் எங்கிருந்து வந்தது? கத்திரிக்குள் பிரியமானவர்களே, இதெல்லாம் அந்த வலு சர்ப்பத்தினிடத்திலிருந்து வந்தது என்று வேதம் சொல்கிறது. ஆகவேதான் நான் உங்களுக்கு சொன்னேன், கிறிஸ்தவ மார்க்கம் இந்த வேத புத்தகம் அந்த கத்தோலிக்கர்கள் கையிலிருந்து தான் வந்தது. ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தை எப்படி அங்கு பத்திரமாக கொண்டு வந்தார் என்பது ஒரு பெரிய விசித்திரமான ஒரு வியக்கத்தக்க ஒரு கதை. விக்கிரகத்தை வைத்திருக்கிற ரோமன் கத்தோலிக்க சபைகள் இந்த வேத புத்தகத்தை விக்கிர ஆராதனை செய்யாதிருப்பாயாக என்ற அந்த கட்டளையை அப்படியே எடுத்திருக்கலாம். அவர்கள் தங்களுடைய குறிப்பிடத்தில் அதை எடுத்து விட்டார்கள், வேதத்தில் எடுக்க விடல ஆண்டவர். அப்படியானால் இந்த வேதத்தில் இப்பொழுது அவர்கள் கை கொள்ளுகிற ஏராளமான காரியங்களை இந்த வேதத்தில் ஆங்காங்கே எழுதி வைத்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் எழுதி வைக்க விடலை. அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். இன்றைக்கு அவர்கள் வைத்திருக்கிற வேதாகமத்திலையும் இப்படித்தான் இருக்கிறது. இது ஒரு பெரிய ஆச்சரியமாக கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த வேதத்தை பாதுகாத்து கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். இந்த வேத புத்தகம் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை கையில 1260 வருஷம் இருந்தது. எந்த வேற்றுமையும் செய்திருக்கலாம், எதையும் திருத்திருக்கலாம், அவர் திருத்தல. அதை ஆண்டவர் பாதுகாத்து அப்படியே நம் கையில கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். அதுவும் அவர்களை பற்றி ஏராளமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கத்திற்குள் பிரியமானவர்களே, அமெரிக்க நாடு அங்கு ரஷ்ய நாடு ரெண்டும் போட்டி போட்டு கொண்டு முன்னுக்கு வந்து கொண்டிருந்த போது எல்லோரும் என்ன பேசினார்கள், ரஷ்ய நாடு முதல் நாடு, ரஷ்யாவுக்கு அதிக மதிப்பு கொடுத்து ரஷ்யா ரஷ்யா என்று பேசி கொண்டிருந்தார்கள். ஆனால் வேதத்தில் ரஷ்யாவை பற்றி கொஞ்சம் தான் பேசுது, ஏதோ ரெண்டு மூணு இடங்களில் தான் பேசுது. ஆனால் அமெரிக்காவை பற்றி ஏராளமான இடங்களிலே பேசுது. தீர்க்கதரிசனத்தில் அமெரிக்கா என்ற சொற்பொழிவு வருகிறது. இந்தியா அமெரிக்கா தீர்க்கதரிசனத்தில் இந்தியா என்ற சொற்பொழிவு கூட வருகிறது. ஒருவேளை அதெல்லாம் பேசுவதற்கு நேரம் இருக்குமோ என்னமோ தெரியாது. என்றாலும் அமெரிக்காவை பற்றி வேதத்தில் அநேக இடங்களிலே வருகிறது. ஆகவே நாங்கள் என்ன பிரசங்கம் பண்ணினோம், இந்த அமெரிக்க நாடு ஒரு உலகத்தின் தலை சிறந்த நாடாக அநேக வருஷங்கள் இருக்கும், இனியும் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு என்றுதான் வேதம் பேசுகிறது. திடீரென்று அந்த ரஷ்ய நாடு போன விதம் என்னென்றே தெரியல. வேதம் பொய்யாகாது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே. ஆகவே இங்கு நாம் வாசிக்கிறோம், இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்கு ஆண்டவர் இந்த அதிகாரம் எல்லாம் எங்கிருந்து வந்தது, அந்த வலு சிற்பத்தின் இடத்திலிருந்து வந்தது. அப்போதான் நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த அஞ்ஞான மார்க்கத்தின் கொள்கைகள் அத்தனையும் ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் எடுத்துக்கொண்டது. கிறிஸ்தவ மார்க்கத்தின் கொள்கைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அஞ்ஞான மார்க்கம் என்ன சொல்லிச்சோ அதே மாதிரி அந்த அஞ்ஞான மார்க்கத்திலே உத்திராட்ச மாலை என்றால் இங்கே ஜெபமாலை, அங்கு சன்னியாசிகள் என்றால் இங்கு ஃபாதர்ஸு, அங்கு தேவ அடியாளர்கள் என்ற ஒரு கூட்டம் இருந்தது, இங்கு நன்ஸு, அங்கு வந்து செலவனுக்கும் இங்கேயும் செலவனுக்கும், அங்கே பூசை செய்கிறாங்க இங்கேயும் பூசை செய்கிறாங்க, அங்கே வந்து தேங்காய் பழம் உடைக்கிறாங்க இங்கேயும் தேங்காய் பழம் உடைக்கிறாங்க, அங்கே வந்து தேர் எழுக்கிறாங்க இங்கே சப்பர் எழுக்கிறாங்க, அங்கே அந்த நாடுகளில் இருந்த அந்த ரோம் அந்த அஞ்ஞான பண்டிகைகள், அந்த பண்டிகைகள் எல்லாம் கிறிஸ்து மதத்துக்குள்ளே வந்துட்டு சிறு பிள்ளைகள் ஞானசானம் அவங்களுடையது. அங்கே வேதம் என்ன சொல்கிறது, அந்த வலு சிற்பமானது தன்னுடைய வல்லமையும் தன்னுடைய சிங்காசனத்தையும் அந்த மிருகத்துக்கு கொடுத்தது என்று சொல்லுது. புரியுதுல, அது எவ்வளவு பெரிய உண்மை. அப்படியானால் இன்றைக்கு கிறிஸ்துவல் என்று சொல்லி கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருந்து கொண்டு நாம் இந்த மாதிரியான காரியங்களை நாம் ஆசரிக்கும் போது, அதனால தான் இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்காரர் என்ன சொல்கிறாங்க, அவங்க பிளெயினாக சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. இன்றைக்கு என்ன பேசுகிறாங்க, நீங்கள் ஆசரிக்கிற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கொண்டு வந்தது, நீங்கள் ஆசரிக்கிற பண்டிகைகள் எல்லாம் நாங்கள் கொண்டு வந்தது, நீங்கள் சொல்கிற விசுவாச பிரமாணம் ரோமன் கத்தோலிக்கருடையது, நீங்கள் சொல்கிற அந்த பாவறிக்கை ரோமன் கத்தோலிக்கருடையது, நம்ம இது கல்யாணம் பண்ணும்போது வாக்கு கொடுக்குறோமே வாழ்வினும் தாழ்வு, அதுவும் ரோமன் கத்தோலிக்கருடையது தான். நம்ம கொண்டாடுகிற பண்டிகைகள் அத்தனையும் ரோமன் கத்தோலிக்க பண்டிகை தான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வேதத்தை பின்பற்றுகிறேன் என்று வெளியே போயிட்டு இப்போ எங்களைத்தானே பின்பற்றுகிறீர்கள். வேதத்தை பின்பற்றணும்னா நீங்கள் சனிக்கிழமை ஆசிரியங்க, அதுதான் வேதம் சொல்லுது. அவங்க பிள்ளைன்னு சொல்கிறாங்க, அந்த வேதத்தில் எந்த விதமான பண்டிகையும் கிடையாது. அப்போ பண்டிகையெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் எல்லா பண்டிகைகளையும் ஆசரிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆசரிச்சுட்டு அந்த சிறு பிள்ளை ஞானஸ்தானத்தை ஆசரிச்சுட்டு, இது எங்களுடைய கொள்கையை நாங்கள் கொண்டு வந்தது. அவங்க எங்கேருந்து கொண்டு வந்தாங்க, எல்லாம் அந்நிய மார்க்கத்திலேருந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு திருச்சபை இந்த சடங்காச்சாரங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கும் போது நாம் யாரை வணங்குகிறோம் என்று உங்களுக்கு புரிகிறதா? வலு சர்ப்பம் தன்னுடைய சிங்காசனத்தையும் தன்னுடைய மிகுந்த அதிகாரத்தையும் அந்த மிருகங்களுக்கு கொடுத்தது. உங்களுக்கு புரியுதுங்களா? வலு சர்ப்பத்தை வணங்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் அதை விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் சரி, என்ன செய்வது, வேதம் சொல்கிற உண்மை அது, நான் சொல்கிறது இல்லை. புரியுதுங்களா? வேதம் அவ்வளவு திட்டவட்டமாக பேசுகிறது. உங்களுக்கு புரியுதுங்களா? இன்னைக்கு ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, சரி அப்படியா, சரி சனிக்கிழமை எல்லாம் உபவாசம் பண்ணுங்க, அதை கை கொள்ளுவோம். இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்கில் நன்ஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, மாதா திருநாள் மாதாவினுடைய நாள்னு சொல்லி சனிக்கிழமை உபவாசம் இருக்கிறாங்க, ரெண்டு சந்தி பூஜை செய்து உபவாசம் இருக்கிறாங்க. பெந்தகோஸ்து சபையில் அநேக சபைகளில் சனிக்கிழமை உபவாசம் இருக்கிறாங்க. நல்லது தான், சனிக்கிழமை உபவாசம் இருக்கிற நாள் இல்லை, சனிக்கிழமை மன மகிழ்ச்சி நாள்னு வேதம் சொல்லுது. அன்னைக்கு மகிழ்ந்திரு மனமகிழ்ச்சி ஆயிருந்து வேதம் சொல்லுது, உபவாசிக்கிற நாள் இல்ல அது, ஆனால் செய்யறாங்க. சரி, அப்படி நீங்க சனிக்கிழமை ஆசரிக்கிறீர்கள், ஞாயிற்றுக்கிழமை எதற்காக நீங்க ஆசரிக்கணும்? அப்ப போச்சே எல்லாமே போயிட்டே. புரியுதுங்களா? கத்திரிக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய சிங்காசனம் அதிகாரம் அவங்க பிலாசபிஸ் எல்லாமே இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிற அதிகாரங்களும் பிலாசபிஸ் கொள்கைகளும் பண்டிகைகளும் எல்லாமே அந்த வலுசற்பத்தினுடையது என்பதை நீங்க நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் இங்கே வேதம் அதை விசேஷமாக சொல்கிறது. சரி, அப்படியானால் இந்த மிருகம் கத்தோலிக்க மார்க்கம், மிருகம் என்றால் இந்த கத்தோலிக்க மார்க்கம் பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். மூன்றாவது, அதன் தலையில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயம் பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் அந்த சாவுக்கேதுவான அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது. சாவுக்கேதுவான அந்த காயம் 1790 ஆண்டில பிரான்ஸ் நாட்டில புரட்சி வந்தது. அந்த புரட்சியின் போது ஜெனரல் பெர்த்தியர் என்று சொல்லப்பட்டவர் இங்க இத்தாலிக்கு வந்து அங்கு வேட்டிகன் அரண்மனையில புகுந்து அங்கு பாப்பரசரை சிறைப்பிடித்துக் கொண்டு போய் மிலான் என்ற நகரத்தில் அங்கு வைத்து விட்டார். அவர் அநேக வருஷங்கள் சிறைச்சாலையில இருந்து 18 வருஷங்கள் சிறைச்சாலையில இருந்து அங்கு மரித்து போனார். அப்ப ரோமன் கத்தோலிக்க மார்க்கமே இல்லாமல் போய்விட்டது அநேக வருஷங்களாக. பாப்பரசர் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அதனால திருமறை சொல்லுது அந்த அந்த தலை காயம்பட்டது. எப்படிப்பட்ட காயம்? மரணத்துக்கு ஏதுவான காயம். கத்தோலிக்க திருச்சபையே ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்று நினைத்தார்கள். 1870 ஆண்டு அங்கு பாப்பரசரை திரும்பமாக பிடித்து கொண்டு போய் அங்கு சிறைச்சாலையில போட்டு விட்டார்கள். அதுல இருந்து 59 ஆண்டுகள் 1929 ஆண்டு வரைக்கும் பாப்பரசை இல்லாமல் போய்விட்டது. கத்தோலிக் மார்க்கமே இல்லாமல் போய்விட்டது 59 ஆண்டுகள். அதனாலதான் வேதம் சொல்லுது அந்த மிருகத்தினுடைய கொம்பு அங்கே மரணத்திற்கு ஏதுவான காயம் பட்டிருக்க கண்டேன், சாவுக்கு ஏதுவான காயம் பட்டிருக்க கண்டேன். அப்போ 1929 கார்டினல் காஸ்பரி என்று சொல்லப்பட்ட ஒரு கார்டினல் அந்த இத்தாலி ஆண்ட முசுலோனி என்பவரை பார்த்து செயின்ட் ஜான் லேட்ரான் என்று சொல்லப்பட்ட அந்த இடத்திலே சந்தித்து அநேக நாட்கள் முசுலோனியத்தில் பேசி அந்த ராஜாங்கத்துக்கும் கத்தோலிக்க திருச்சபைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாவற்றையும் சமாதானப்படுத்தி அப்பொழுது முசுலோனி திரும்ப பாப்பரசரை உயர்த்தி அந்த வேட்டிகன் சிட்டி அவர் கொடுத்து திரும்பவும் அந்த பாப்பரசரை என்ன செய்தார் என்றால் அவர் கொண்டு வந்து அந்த ரோம நாட்டுக்கு தலைவராக நியமித்தார் என்று சரித்திரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே திருமறை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயம் பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. புரியுதுல்ல? சொஸ்தமாக்கப்பட்டது என்று சொல்கிறது. அது சில வருஷங்கள் 59 வருஷங்கள் ஆனாலும் திரும்ப அது சொஸ்தமாக்கப்பட்டது. சரி, சொஸ்தமாக்கப்பட்டு என்ன நடக்கிறது என்று தெரியுங்களா? பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலுசற்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவர் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். இதில் அப்படியானால் கத்திற்குள் பிரியமானவர்ல அந்த மறுபடியுமாக அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்ட அந்த மிருகம் கத்தோலிக்க திருச்சபை. அந்த திருச்சபையை உலகம் முழுவதும் ஆச்சரியமாக பின்பற்றினது. இன்றைக்கு அமெரிக்க நாடு மட்டுமல்ல, இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் அத்தனையும், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இன்றைக்கு கத்தோலிக்க மார்க்கத்தை ஆச்சரியத்தோட பார்த்து அதை பின்பற்றுகிறது. ஆகவே புராட்டஸ்டன்ட் மார்க்கத்தாரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு இவ்வளவு பிரம்மாண்டமான சபை இருக்கிறது அதோடு ஒட்டி கொள்ள பார்க்கிறது. அதனால எக்னமிக்கல் கவுன்சில் என்று சொல்லி இன்றைக்கு புராட்டஸ்டன்ஸும் கேதலிக்கும் என்ன செய்யறாங்க. அதனால போப் ஜான் என்ப 23வது போப் ஜான் போப் அவர் என்ன சொன்னார், அதுக்கு முன்னாடி ஹெரிட்டிக்ஸ் சொன்னார்கள், அதுக்கு முன்னாடி புராட்டஸ்டன்ஸ் எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் போப் ஜான் 23rd அவர் என்ன சொன்னார் என்றால், இல்லை, சிதறடிக்கப்பட்ட ஆடுகள் புராட்டஸ்டன்ஸ் மார்க்கத்தார் எல்லாம் சிதறடிக்கப்பட்ட ஆடுகள், ஸ்கேட்டர்ட் ஃப்ளாக் என்று சொன்னார். ஆகவே நீங்க வந்துருங்க, நாங்கள் உங்களை சேர்த்துக்கிறோம். ஆகவே இன்றைக்கு புராட்டஸ்டன்ஸ் மார்க் முழுவதும் கத்தோலிக்கரை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவர்களை பின்பற்றி சீக்கிரத்திலே அவர்கள் இருவரும் இணைந்து விடுகிற மாதிரி வந்துவிடும் என்பதை உங்களுக்கு நான் சொன்னேன். அது நடக்கத்தான் போகிறது. இது எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கிறது வேதம் பாருங்க. ஆகவே பின்பற்றி அது ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள் பார்த்தீங்களா. அப்படியானால் கத்தோலிக்க மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றும் போது யாரை பின்பற்றுறீங்க? வலு சர்ப்பத்தை. சரி, கத்தோலிக்க மார்க்கத்தின் சடங்காச்சாரங்களை நீங்கள் அனுஷ்டிக்கும் போது, அந்த கத்தோலிக்க மார்க்கத்தின்படி நீங்கள் வணங்கும் போது, அந்த கத்தோலிக்க மார்க்கத்தின்படி நீங்கள் பக்தி செலுத்தும் போது யாரை நாம் வணங்குகிறோம், யாருக்கு பக்தி செலுத்துகிறோம்? வலு சர்ப்பத்துக்கு. கத்திற்குள் பிரியமானவர்களே, இது இதற்கு மேலாக நான் அதை ஓப்பனாக சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஞானம் உள்ளவன் கணக்கு பார்க்க கடவுள் என்று ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஞானவான்களுக்கு ரெண்டு வார்த்தை சொன்னா போதும், உங்களுக்கு புரிஞ்சிடும், புரியுதுங்களா? ஆகவே இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையானது என்ன சொல்கிறது? மார்தட்டுகிறது. நாங்கள் தான் அதை செய்தோம், நாங்கள் தான் அதெல்லாம் கொண்டு வந்தோம். உங்களுக்கு விளங்குதுங்களா? அவங்க அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. இன்றைக்கு ப்ரோட்டஸ்டன்ஸ் மார்க்கத்தை சார்ந்தவர்கள் வேதம் வேதம் மட்டும்தான் என்று வந்தீர்களே, இன்றைக்கு அந்த வேதத்தை விட்டுட்டு சடங்காச்சாரத்தையும் இப்படி கத்தோலிக்க மார்க்கத்தையும் பின்பற்றிட்டு தான் போனா, அப்ப நம்ம யாரை வணங்கிட்டு இருக்கிறோம்? அந்த மிருகத்தை வணங்குகிறோம், அந்த சொரூபத்தை எடுத்துக்கொள்கிறோம், அவருடைய முத்திரையையும் நாம் என்ன செய்கிறோம் என்றால் அங்கே எடுத்துக்கொள்கிறோம். ஆகவேதான் திருமறை இதை குறித்து விசேஷமாக தம்முடைய பிள்ளைகள் மத்தியில ஒரு பெரிய எச்சரிப்பையை கொடுக்கிறது. 13வது வசனத்தில் என்ன வாசித்தேன்? அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னி இறங்க பண்ணத்தக்காய் பெரிய அற்புதங்களையும் அது செய்தது. சரி, பெருமையானவர்களை தூஷணமானவர்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. 5வது வசனம், நான் அதை பற்றி முன்னாலேயே சொன்னேன், நான் தான் கடவுள்னு சொல்றாங்க. 3 அடுக்கு கிரீடம், பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் வானத்துக்கும், அதாவது தாழ்விடங்களுக்கும் நாங்கள் தான் ராஜா, 3 உலகங்களுக்கும் ராஜா என்று சொல்கிறார்கள். அங்கு அதற்கு 42 மாதம் யுத்தம் பண்ண அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 42 மாதம் அதை என்ன செய்யும் என்றால் அதிக அதிகாரம் இருக்கும். அந்த 42 அந்த மாதத்தை பற்றி நான் சொல்லும்போது தானியல் திக்சன் புத்தகத்தில் 7 அதிகாரத்தில் அந்த மிருகத்தை பற்றி பேசும்போது 1260 வருஷம் என்று நான் பேசுனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். 1260 நாட்கள், அதை நான் மறுபடியும் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 7 அதிகாரம் 1041 அங்கு 41 பக்கத்திலே வாசிக்கிறோம். 7வது அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிக்கிறேன். உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றி நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அப்படியானால் 3.5 வருஷம் காலம் அதைக்கு சொல்லும் போது நான் 3 வருஷம் என்று சொன்னேன். இந்த 3 வருஷத்தில் எத்தனை மாதம் இருக்கிறது? 42 மாதம். உங்களுக்கு புரியுதுங்களா? இதெல்லாம் தொடர்பாக வருகிறது. 42 மாதம் அவர்கள் 538 இருந்து 1792 வரைக்கும் அவருடைய அதிகாரம். 98 அந்த மரண காயத்தை அவர்கள் அடைந்து கொண்டார்கள். இதெல்லாம் அந்த மிருகம் யார் என்பதை சுட்டி காட்டுவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட சாட்சிகள். சரி, அப்போ இந்த மிருகத்துல 18வது வசனத்துல இன்னொரு இது இருக்குது, இன்னொரு விளக்கம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கிடவன், அது மனுஷருடைய லக்கம் ஆயிருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. சரி, ரோமன் கத்தோலிக்க அந்த பாப்பரசருக்கு ஒரு பெயர் என்னவென்றால் வைக்கர் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய பிரதிநிதி என்று பெயர். அவர் சிங்காசனத்திலே உட்காரும் போது, அபிஷியலாக உட்காரும் போது அவருக்கு ஒரு கிரீடம் சூட்டப்படும். அந்த கிரீடத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? லத்தீன்ல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? வைக்கேரியஸ் ஃபிலி டை என்று எழுதப்பட்டிருக்கிறது. வைக்கேரியஸ் ஃபிலி டை, அது என்னவென்றால் கிறிஸ்துவின் பிரதிநிதி என்று அங்கே இருக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா வைக்கேரியஸ் பிலிடாய்ங்கிறது தான் அவருடைய அஃபீஷியல் டைட்டில், பாப்பரசருடைய அஃபீஷியல் டைட்டில். அந்த டைட்டில் அது சொல்ல நல்லா பாருங்க, ஞானம் விளங்கும், அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடவன் கணக்கு பார்க்கிடவன், அது மனுஷனுடைய லக்கமாயிருக்கிறது. அதனுடைய லக்கம் 666, மனுஷனுடைய லக்கம் இல்லை, அது ஒரு மனுஷனுடைய லக்கம். இங்கு 14வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது 11வது வசனம் அங்கே, அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிற எவனுக்கும் இழைப்பாதலாது. அந்த மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிறவர்களுக்கும், அப்படியானால் அந்த முத்திரை என்று அங்கே வருகிறது அதனுடைய நாமம். அப்படியானால் இன்றைக்கு அவருடைய நாமம் என்னவென்றால் அபிஷியல் வைக்கேரியஸ் ஃபிலி டை. இதற்கு கணக்கு இருக்கிறது. உதாரணமாக நீங்க 5வது வகுப்புன்னு சொன்னா வி மாதிரி போடுறீங்களே 5, உங்களுக்கு புரியுதுங்களா? 10 என்றால் எக்ஸ் மாதிரி போடுறீங்களே, அது மாதிரி அது கணக்கு இருக்கிறது. அது மாதிரி வீணு போட்டு ஐந்து, ஐன்னு சொன்னால் ஒன்று, சீன்னு சொன்னால் சென்டினரி நூறு, ஏன்னு சொன்னால் இல்லை கணக்கில், ஆறுன்னு சொன்னால் அது இல்லை, அப்புறம் ஐன்னு சொன்னால் ஒன்று, பியும் யூவும் ஒன்று தான் கணக்கில், அதனால அது ஐந்து. அப்புறம் எஸ்ஸுக்கு ஒன்றும் இல்லை, எஃப்க்கு ஒன்றும் கிடையாது, ஐக்கு ஒரு ஐ, எல் என்று சொன்னால் லேட்டின் அது ஐம்பது, அப்புறம் ஐ என்று சொன்னால் அது, டி என்று சொன்னால் ஐநூறு, அப்புறம் இ என்று சொன்னால் ஒன்றுமில்லை ஒன்று. ஆகவே இந்த வைகேரியஸ் பெலி டை என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 666 வருது. இதை கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தர்றேன், நான் ஒரு புத்தகத்தில் அவசரமாக எழுதி அதை சைக்ளோ ஸ்டைல் பண்ணோம், அதுவும் கையில் கொடுக்குறாது, நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். ஒருவேளை என்ன நினைக்கலாம் என்றால், இன்றைக்கு ஹிட்லர் முதலியான சில பேருடைய பெயர்கள் கூட கணக்கு போட்டு பார்த்தா 666 தான் வருது, அநேகருடைய பெயர்கள் கூட சில பேர்கள்லாம். அப்படியானால் கத்தோலிக்கர் என்ன சொல்கிறாங்க, எங்களை மாத்திரம் 666 சொல்கிறீங்களே, இன்னும் அநேகருடைய பெயர்களுக்கு 666 வருதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கத்திற்குள் பிரியமானவர்களே, இந்த மிருகம் யார் என்பதை குறித்து ஆண்டவர் அநேக அடையாளங்களை கொடுக்குறார், உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த அநேக அடையாளங்களில் இது ஒன்று தான், புரியுதுங்களா? இப்போ ஹிட்லருக்கு இந்த இது சரியாக இருக்குது, அடாப் ஹிட்லர்னு சொன்னால் 666 வருது, சரி, அவருக்கு அடாப் ஹிட்லர்னு சொல்கிறதுக்கு இது ஒன்று தான் அடையாளம், அடாப் ஹிட்லருக்கு. ஆனால் திருமறையில் என்ன சொல்லுது, அநேக இந்த மிருகத்தை பற்றி அடையாளங்கள் நான் அன்றைக்கி 12 சொன்னேன், இன்றைக்கு 3-4 சொன்னேன். ஆகவே ஏறக்குரிய 15 அடையாளங்கள் இருக்கிறது. அந்த மிருகம் யார் என்று திட்டவட்டமாக கண்டுபிடிப்பதற்கு ஆண்டவர் ஒரு 15 அடையாளங்களை கொடுத்துருக்கிறார். இந்த 15 அடையாளங்களில் இந்த நண்பர் ஒன்று தான், உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுதுங்களா? அப்போ மற்ற 14 அடையாளங்களும் இருக்கணும். இப்போ ஹிட்லர் வந்து 666 சொன்னால் இந்த ஒன்று தான் அந்த ஹிட்லருக்கு பொருந்ததே ஒழிய மற்ற 14 அடையாளங்களும் ஹிட்லருக்கு பொருந்தாது, உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே திஸ் இஸ் ஒன் ஆஃப் த 15 இது அடையாளம், உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால இந்த 14 இது 15 அடையாளம், இந்த 14 சரியா வரணும், அப்போதான் இந்த 15 சரியாக வரும். ஆகவே உங்களுக்கு புரிகிறதா? சரி, இப்பொழுது கத்திற்குள் புரியுமானவர்களே, இந்த மிருகத்தின் முத்திரை என்பது என்ன? கத்தோலிக்கர் ஒரு முத்திரையை வச்சுக்கிறாங்க, ஆண்டவருடைய முத்திரை என்பது என்ன? சரி, தேவன் தன்னுடைய முத்திரையை பற்றி பேசும்போது கவனிங்க, ஏசாயா அதிகாரம், ஏசாயா 8:16 இதை குறித்து நாம் விசேஷ விதமாக நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 8:16 இதை குறித்து நாம் விசேஷ விதமாக வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் புத்தகம், பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 814, ஏசாயா 8:16 நான் வாசிக்கிறேன்னு பாருங்க. சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்ற சாட்சியாகும். சரி, 20 வாசிங்க, 20:8 வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சமில்லை. இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் செய்துட்டு வர்றாங்களே, இந்த அற்புதங்கள் அஞ்ஞான மார்க்கத்திலிருந்தும் இருக்குது, கிறிஸ்துவ மார்க்கத்திலையும் இருக்குது. அற்புத அடையாளங்கள் எல்லாம் செய்துட்டு வர்றவங்களை எப்படி டெஸ்ட் பண்ணுவது என்றால், வேதத்தில் அதை பற்றி இன்னொரு நாளைக்கு நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு அடையாளம் என்னென்னா, சாட்சி ஆகமத்தையும் வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். வேதம் வேதம் என்று சொல்லும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 10 கற்பனைக்கு தான் வேதம்னு தமிழில் பேர். இந்த 10 கற்பனையை சுற்றி இந்த புத்தகம் எழுதப்பட்டபடினால இதுக்கு வேத புத்தகம்னு பேர். ஆனால் இதுக்கு சரியான பேர் என்ன தெரியுங்களா? சாட்சி ஆகமம். இந்த பைபிளுக்கு வேதம் கொடுக்குற பெயர் என்ன? சாட்சி ஆகமம். இந்த வேதம் என்று சொன்ன ஆங்கிலத்தில் வாசித்து பாருங்க, லா லா என்று வரும். வேதம் என்பது சட்டம். அப்போ யாரையாவது நீங்கள் அற்புதம் செய்யறவங்க, அடையாளம் செய்யறவங்க, அல்லது யாராவது பிரசங்கம் பண்றவங்க, யாராவது இது கடவுளுடைய பிள்ளைகளா இல்லையா என்று சோதித்து பார்ப்பதற்கு கடவுள் என்ன சொல்றார்? டு த லா அண்ட் டு த டெஸ்டமோனி. சாட்சிய வேதத்தையும் சாட்சி அமைத்தி கவனித்து பாருங்க. அவங்க பேசுவது எல்லாம் இந்த வேதத்துக்கும் 10 கற்பனைக்கும் இந்த வேத வசனங்களுக்கும் சாட்சி ஆகமத்துக்கு ஒத்திருந்தால் அவர்கள் கடவுளத்திலிருந்து வந்தவர்கள் என்று அர்த்தம். இந்த வேத 10 கற்பனைக்கும் இந்த வேத வசனங்களுக்கும் ஒத்திராவிட்டால் அவர்கள் எப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஆட்களாக இருந்தாலும், தெய்வ ரூபத்திலே வந்தாலும், அல்லது பிரம்மாண்டமான அற்புதங்களை அடையாளங்களை செய்தாலும், அவர்கள் கடவுளிடத்திலிருந்து வரவில்லை என்பதை வேதம் தீர்மானமாக நமக்கு சொல்கிறது. ஏனென்றால் அந்நியா மற்ற கடவுள் இல்லாத மற்ற மக்களும் ஏராளமான அற்புதங்கள் செய்வார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு நாளைக்கு அதை குறித்து நான் பேசுகிறேன். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், இங்கே பாருங்க, 16 சாட்சி ஆகமத்தை கட்டி, இந்த வேதத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். வேதத்தில் முத்திரையிடும். அப்ப பொதுவா முத்திரை எங்க இருக்குது சொல்லுங்க. இன்னைக்கு கலெக்டர் ஒரு சொல்லுகிற 2000 ரூபாய் வருமானம் உள்ளவங்களுக்கு, கீழே உள்ளவங்களுக்கு எல்லாம் ரேஷன்ஸ் கார்டு கொடுக்கப்பட வேண்டும் என்று கலெக்டர் ஒரு உத்தரவு போடுகிறார். அப்ப கலெக்டர் உத்தரவு போட்டுல அந்த உத்தரவை போட்டு தட்டி முத்திரையை போடுற, புரியுதுல்ல? சரி, அந்த முத்திரையில என்ன இருக்குதுன்னு நினைக்கிறேன். சட்டத்துலதான் எப்பவுமே முத்திரை இருக்கும் இல்லைங்களா. முத்திரை இல்லாத சட்டம் இருக்காது. சட்டம் சொன்னா அதுல முத்திரை போட்டாதான் அந்த சட்டம் செல்லுபடி ஆகும், புரியுதுங்களா? கையெழுத்து போடணும், கையெழுத்து மற்ற காரியங்கள் அங்க இருக்கும், புரியுதுங்களா? அப்படி என்ன, இன்றைக்கு உதாரணமாக நம்முடைய பிரதம சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவர்கள் ஏதாவது ஒரு ஒரு சட்டம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லைங்களா. சரி, இன்னைக்கு 50 வயசுக்கு இது ரிட்டையர்மெண்ட் ஏஜ், 58 வயசுலேருந்து 60 வயசு ஆக்கணும்னு உயர்த்தலான்னு சொல்லி ஒரு சட்டம் போடுறாங்கன்னு வச்சுங்க. அந்த சட்டத்தை எழுதி என்ன செய்கிறாங்க அவங்க, ஜெயலலிதா இது சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு, உங்களுக்கு புரியுதுங்களா? மூணு காரியம் வரும். என்ன காரியம்னா, இந்த அந்த முத்திரையில் மூணு காரியம் வரும். ஒன்று பெயர் வரும், இன்னொன்று அவருடைய அதிகாரம் வரும், இன்னொன்று அந்த அதிகாரத்தின் எல்லை. மூன்றும் அங்கே இருக்கும் அந்த முத்திரையில். யார் முத்திரை போட்டாலும் சரி, சரி இந்த கலெக்டர் அவர்கள் ஒரு முத்திரை போடுறாங்கன்னு வச்சுங்க இங்கே, புரியுதுங்களா? 2000 வருமானம் உள்ளவங்க, கீழே உள்ளவங்களுக்கெல்லாம் ரேஷன் கார்டு கொடுக்கப்படும் என்று சொல்லி, அப்போ கலெக்டருடைய பெயர் இருக்கும், உங்களுக்கு புரியுதுங்களா? அவர் பெயர் என்னவென்று தெரியவில்லை. கலெக்டர் இங்கு செங்கை மாவட்டம் என்று உங்களுக்கு அந்த மூன்று இது இருக்கும். சரி, ஒரு ஹெட்மாஸ்டர் ஒரு பிரின்சிபால் அனுப்புகிறாங்கன்னு வச்சுங்க, ஒரு ஆர்டர் அனுப்புகிறாங்க ஸ்கூலுக்கு. அப்போ அந்த பிரின்சிபாலுடைய பெயர் பிரின்சிபால் இந்த ஸ்கூல், புரியுதுங்களா? சரி, ஒரு முனிசிபாலிட்டியில் வந்து சேர்மேன், அவர் ஒரு முத்திரை போட்டால் அந்த சேர்மேன் பெயர் சேர்மேன் முனிசிபல் காஞ்சிபுரம் முனிசிபாலிட்டி, உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ முத்திரையில் வந்து மூன்று காரியங்கள் இருக்கும். ஒன்று அவருடைய பெயர் இருக்கும், ரெண்டாவது அவருடைய அதிகாரத்தினுடைய பெயர் இருக்கும், மூன்றாவது அந்த எல்லை இருக்கும், உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த மூன்று இருக்கும். அந்த முத்திரைகள் எப்பொழுதும் சட்டத்தில் தான் வரும். சட்டம் இருந்தால் தான் அந்த முத்திரை போட்டால் தான் அந்த சட்டம் செல்லும். முத்திரைகள் வேற எங்கும் வராது, வேற எங்கேயும் போட மாட்டாங்க. இந்த சட்டத்தில் தான் முத்திரை போடுவாங்க. முத்திரைனா பேர் இதெல்லாம் போடுவாங்க. அப்படியானால் இங்கே சொல்கிறார் கடவுள், அந்த வேதத்தில் முத்திரை போடு. அப்படியானால் முத்திரை எங்கே இருக்கிறது? அந்த வேதத்தில் இருக்கிறது, உங்களுக்கு புரியுதுங்களா? வேதம் என்றால் 10 கற்பனைகள் இருக்குது. சரி, ஆண்டவர் 10 கற்பனையை கொடுத்தாரு, சட்டங்கள் கொடுத்த மாதிரி கடவுளும் நமக்கு 10 கற்பனை எழுதி கொடுத்தாரு அல்லவா, பரலோகத்தின் தேவன் கொடுத்த சட்டங்கள். அப்படியானால் இன்றைக்கு திடீரென்று யாராவது எழுந்தி இது நான் சொன்ன சட்டம் தான் சொல்லலாம், நான் போட்ட சட்டம் தான் சொல்லலாம். ஆகவே ஆண்டவர் இந்த சட்டத்தில் தன்னுடைய முத்திரையை வைத்திருக்கிறார். அந்த முத்திரை இல்லைன்னா அந்த சட்டம் செலவடியாகாது, உங்களுக்கு புரியுதுங்களா? சட்டத்தில் தான் முத்திரை இருக்கும், உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே என்ன சட்டம், இந்த 10 பிரமாணங்களில வேதம் சொல்லுது சாட்சியாக சாட்சி, அந்த வேதத்திலே முத்திரையிடு. சரி, அப்போ இந்த 10 பிரமாணங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, இந்த 10 பிரமாணங்களில் எதில் அந்த முத்திரை இருக்கிறது? உதாரணமாக 3வது ஆதியாகமம் 20வது அதிகாரம் 95வது பக்கம் பாருங்க, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், முதல் கற்பனை 3வது வசனம். இதில் வந்து என்னையன்றின்னு போடப்பட்டிருக்கிறது, பேருமில்ல ஒன்றும் கிடையாது. சரி, 2வது வசனத்தில் 2வது கற்பனையில் ஒரு சொரூபத்தையும் என்ன செய்ய வணங்க வேண்டாம். 5வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சுள்ள தேவனாயிருந்து. அப்போ பேர் மாத்திரம் இருக்குது, தேவனாகிய கர்த்தர் பெயர் மட்டும் இருக்குது. அந்த 2வது கற்பனையில் வேற இது கிடையாது. சரி, 3வது கற்பனை எடுத்துங்க, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக, பேர் இருக்கிறது, ஆண்டவருடைய பெயர் அங்கே இருக்கிறது. சரி, 5வது கற்பனையை கொண்டு போங்க. 5வது கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு. அப்படியானால் தேவன் என்ற பெயர் மாத்திரம் அங்கே இருக்கிறது. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. அப்போ இந்த கற்பனையிலெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படியானால் வேதத்தை முத்திரையிடுன்னு ஆண்டவர் சொன்னாரே, அப்ப வேதத்துல எந்த கற்பனையில முத்திரை இருக்கிறது என்று சொன்னால் நல்லா கவனிங்க. 4வது கற்பனை எடுத்துங்க, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 7வது நாளா உன் தேவனாகி கர்த்தருடைய ஓய்வு நாள், பேர் வந்துருச்சு பாருங்க, உன் தேவனாகி கர்த்தர். அதில் நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமார்த்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம், கர்த்தர் மறுபடியும் பேர் வந்துருச்சு பாருங்க. 6 நாட்களுக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7வது நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகவே இங்கு நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், உன் தேவனாகி கர்த்தர் பெயர் வந்துட்டு, 2வது உண்டாக்கி சிருஷ்டித்தார் அவருடைய வேலை, உண்டாக்கி சிருஷ்டிகர்த்தா அவருடைய வேலை, சரி, எல்லை எது? வானமும் பூமியும் சமுத்திரம். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படியானால் தேவனாகி கர்த்தர் என்ற பெயர் அங்கே இருக்கிறது. அவர் செய்யனுடைய வேலை என்ன, அத்தாரிட்டி என்ன? கலெக்டர் அல்லது பிரைம் மினிஸ்டர் அல்லது சீஃப் மினிஸ்டர் என்பது போல சிருஷ்டிகர்த்தா, கிரியேட்டர், அவருடைய அது வேலை. அப்புறம் எல்லை என்ன? தமிழ்நாடு என்று சொன்ன மாதிரி வானமும் பூமியும் சமுத்திரமும் அங்கே இருக்கிறது. அப்படியானால் பரிசுத்த அந்த கற்பனைகளிலே இந்த வேதத்தை கட்டி முத்திரை போடு என்று சொன்னாரே, அப்படியானால் இந்த வேத இந்த 10 கற்பனைகளிலே முத்திரை எங்கே இருக்கிறது? அந்த 4வது கற்பனையில தான் இருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ கடவுளுடைய முத்திரை என்று சொல்லும்போது அது எங்கே இருக்கிறது? ஆண்டவர் இந்த முத்திரையை 4வது கற்பனையில் வைத்திருக்கிறார். ஆகவேதான் இந்த முத்திரை அடையாளம் என்று சொல்லப்படுகிறது எல்லாம் ஒரே மாதிரி சொற்கள், த சேம் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ். ஆகவேதான் எசேக்கியேல் 20வது அதிகாரத்திலே ஆண்டவர் அதை குறித்து பேசும்போது 983வது பக்கம், 983 பழைய ஏற்பாட்டிலே எசேக்கியேல் 20:20 நான் வாசிக்கிறேன். என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக ஆசரியுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். புரியுதுங்களா? அடையாளம் முத்திரை என்றால் ஒண்ணுதான். சரி, 12வது வசனத்துல வாசிக்கிறேன். 12வது வசனத்துல வாசிக்கிறோம், நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று நான் அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாயிருப்பதற்காக என் ஓய்வு நாட்களை கட்டளையிட்டேன். யாத்திரையாகம் 31வது அதிகாரத்தில் வாசிங்க, சில வசனங்கள் மாத்திரம் நான் வாசிக்கிறேன். யாத்திரையாகம் 31வது அதிகாரத்தில் வாசிங்க, பழைய ஏற்பாட்டில் 111வது பக்கம், 31:13 வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரை நோக்கி, என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்களுக்கு உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். சரி, 17வது வசனத்தை வாசிங்க, அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும், 6 நாட்களுக்குள்ளேயே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். அடையாளம் அடையாளம்னு வேதத்துல எத்தனை தடவை பேசுது, வேற எதுக்கு அடையாளம் அடையாளம்னு பேசுது? இந்த கிறிஸ்துவை நாம சிலுவை வச்சிருக்கிறோமே, சிலுவை அடையாளம் என்று வேதத்துல எங்கேயாவது ஒரு வசனம் இருக்கா? கிறிஸ்துவர்களுக்கு சிலுவைதான் அடையாளம் என்று வேதத்துல எங்கேயாவது ஒரு வசனம் இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த வேதத்தில் அநேக முறை ஓய்வு நாள் எனக்கும் உனக்கும் அடையாளம் என்று சொல்லி ஆண்டவர் எவ்வளவு தடவை சொன்னார். அதை பற்றி யாரு கவலைப்படுறா? அது முத்திரை என்பதை வேதம், அடையாளம் முத்திரையெல்லாம் ஒன்றுதான், அது ஒரே வார்த்தைகள். அது உங்களுக்கு புரிகிறது. ஆகவே திருமறை என்ன சொல்கிறது? இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆசரிப்பு, 7ஆம் நாள் ஆசரிப்பு தான் கடவுளுடைய முத்திரை. அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த பரிசுத்த 7ஆம் நாளை நாம் ஆசரிக்கும் போது தேவருடைய முத்திரையை பெற்றவர்கள் என்று அதனுடைய அர்த்தம். அது விசேஷ விதமாக மறைக்கப்பட்டு கிடந்த இந்த மறைந்து போய் அநேக நூற்றாண்டுகளாக மறைந்து கிடந்த இந்த சத்தியம் இந்த கடைசி நாட்களிலே அது மறுபடியுமாக துளிர் விட்டு எழும்பும், மக்கள் மத்தியில வைக்கப்படும். ஆகவேதான் கடைசி நாளிலே அந்த 4 தூதர்களும் 4 காற்றுகளை பிடித்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகளுடைய நெற்றியிலே முத்திரை போட்டு தீர்மளவும். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த கடைசி நாளில அந்த முத்திரையினுடைய அந்த விசேஷமான அந்த செய்தியை கடைசி நாட்களில் தேவன் உலகம் எங்கும் இருக்கிற மக்களுக்கு அதை சொல்லி அதை ரிசீவ் பண்ணுகிறவர்கள், அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் மேலே ஆண்டவர் இந்த முத்திரை தரிப்பார் என்று வேதம் அங்கு விசேஷ விதமாக அங்கு சொல்லுகிறது. இதை நம்முடைய பாஸ்டர்மார்கள் உங்களுக்கு ஒரு இதை கொடுப்பாங்க, ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. தயவுசெய்து ப்ளீஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆல் தோஸ் பேப்பர்ஸ், சீக்கிரமாக கொடுங்க. அதில் சும்மா கையில் சீக்கிரமாக எழுதணும், அதனால் நீங்கள் அதை பாருங்கள். அது உங்களுக்கு அதில் உங்களுக்கு விளக்கமாக அதில் போட்டிருக்கிறது, அதை நீங்கள் சற்று கவனியுங்கள், வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். அதில் அந்த விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கேன், இந்த பக்கமாக கொடுங்க. சமுத்திரங்க இருக்கணும். புரியுதுங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? இதுதான் ஆண்டவருடைய முத்திரை. புரியுதுங்களா? இந்த முத்திரை எங்கே இருக்கிறது? அந்த 4வது பிரமாணத்தில் தான் இருக்குது. அப்போது ஆண்டவருடைய முத்திரை என்பது பரிசுத்த ஓய்வு நாள் ஆசரிப்பு. ஆகவே இந்த கடைசி நாட்களிலே இந்த பெரிய அழிவுகள் வருவதற்கு முன்னதாக, பிரம்மாண்டமான அழிவுகளுக்கு வருவதற்கு முன்னதாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை முத்திரை போட்டு அவர் அந்த முத்திரை போட்டு விலக்கிக் கொள்வார். தம்முடைய பிள்ளைகளை முத்திரை போட்டு ஐடென்டிஃபை பண்ணுவார். அப்படி முத்திரை பெற்றவர்கள் இந்த வரப்போகிற அந்த வாதனையில் அவர்கள் அகப்பட மாட்டார்கள், அவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்பார்கள் என்று திருமறை உங்களுக்கு சொல்கிறது. சரி, அப்படியானால் இன்றைக்கு மிருகத்தினுடைய முத்திரை என்ன? நான் உங்களுக்கு சொன்னேன், மிருகம் என்பது கத்தோலிக்க திருச்சபையை குறிக்கிறது. சரி, அப்ப கத்தோலிக்க திருச்சபை தங்களுடைய அதிகாரத்தை தங்களுடைய அதிகாரத்தை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறார் என்று கவனியுங்கள். இங்கே நான் வாசுகிறேன், The mark of apostasy. கார்டினல் கிப்பன்ஸ் என்பவர், அவருடைய கார்டினல் கிப்பன்ஸ் என்பவர் அவரே இதை குறித்து என்ன எழுதுகிறார் என்றால், எழுதியிருக்கிறார் கிறிஸ்டியன் டாக்டரின் என்ற புத்தகத்தில் 1833 வருஷம் அச்சடிக்கப்பட்ட புத்தகம், பக்கம் 58வது பக்கம். அந்த புத்தகத்தில் அவர் என்ன எழுதுகிறார், Sacrifice, changing the Sabbath from Saturday to Sunday, which Protestants allow of, is the mark of the Catholic Church. அப்படியானால் இந்த கத்தோலிக்க திருச்சபை என்ன சொல்கிறது, எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. எப்படி உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது நிரூபிக்கிறீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் வைத்த அந்த கட்டளையே நாங்கள் மாற்றிவிட்டோம், ஆண்டவருடைய கட்டளையே மாற்றிவிட்டோம், அவ்வளவுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அப்போ உங்கள் அதிகாரத்தினுடைய அடையாளம் என்ன? இங்கே சொல்லுகிறார் ரெவரன் தாமஸ் சான்சலர் ஆஃப் கார்டினல் கிப்பன் சொல்லுகிறார், த ஃபர்ஸ்ட் டே அப்சர்வன்ஸ் இஸ் த அத்தாரிட்டி அண்ட் மார்க் ஆஃப் த ரோமன் கத்தோலிக் சர்ச். அவர் சொல்லுகிறார் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பு தான் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய அதிகாரத்தின் முத்திரை என்று சொல்லுகிறார். இதை நாங்கள் உங்களுக்கு எழுதி அநேக கொட்டேஷன்ஸ் எழுதி கையிலே கொடுக்குறோம், உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ ஆண்டவருடைய அந்த முத்திரைக்கு ஒரு கவுண்டர்ஃபிட், ஒரு போலி, அது ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பு. அப்போ ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் என்ன சொல்லுது, கடவுளுடைய கட்டளையே மாற்றி வைக்கக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறது. அப்படியானால் எங்களுக்கு அதிகாரம் உண்டு என்பதை எதனாலே நீங்கள் அறியலாம் என்றால், கடவுளுடைய கற்பனையே நாங்கள் மாற்றி முதலாவது நாளை ஓய்வு நாளாக வைத்திருக்கிறோம், அதுதான் எங்களுக்கு அதிகாரத்தினுடைய அடையாளம். அப்படியானால் பை கீப்பிங் சண்டே, புரியுதுங்களா, வி அக்னாலேஜ் த அத்தாரிட்டி ஆஃப் ரோமன் கேத்தலிக் சர்ச். அப்படியானால் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆசரிக்கிறீங்களே, அதுதான் மிருகத்தினுடைய முத்திரை, அதுதான் கத்தோலிக்க மார்க்கத்தினுடைய முத்திரை, அதிகாரத்தினுடைய முத்திரை. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு இதை நான் திட்டவட்டமாக எழுதி கொடுத்துருக்கிறேன். அப்போது அந்த முத்திரை என்ன சொல்லுது, ஜான் பால் பாப்பரசுடைய பேர், பாப்பரசர் கீழே கத்தோலிக்க திருச்சபை அல்லது கத்தோலிக்க உலகம், புரியுதுங்களா? இந்த திருச்சபை இதுதான் சீல் அவங்களுக்கு. அந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய அதிகாரம் அத்தாரிட்டி எதில் இருக்கிறது என்றால், அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆசிரிப்பில் இருக்கிறது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கொண்டு வந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை தானே நீங்கள் எல்லாரும் கை கொள்றீங்க, உலகமே கை கொள்ளுது, அப்போது எங்களுடைய அந்த அத்தாரிட்டி அதிகாரத்தை நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கிறீங்க, புரியுதுங்களா? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்பது பிரச்சனை அல்ல, இன்றைக்கு ரெட்டை இலையா அல்லது உதயசூரியனா என்று சொல்லும்போது அது உதயசூரியனுக்கும் ரெட்டை இலைக்கும் உள்ள சண்டை இல்லை, உங்களுக்கு புரியுதுங்களா? அது காங்கிரஸுக்கும் டிஎம்கேவுக்கும் உள்ள சண்டை, உங்களுக்கு புரியுதுங்களா? அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையா சனிக்கிழமையா கிழமையில என்ன இருக்குதுன்னு நீங்க சொல்லலாம், இது கிழமை இல்லை, கிழமையில சண்டை இல்லை. அது கத்தோலிக்க மார்க்கத்தை அதன் மூலமாக அஞ்ஞான மார்க்கத்தை பின்பற்றுகிறீர்களா அல்லது ஆண்டவரை பின்பற்றுகிறீர்களா, புரியுதுங்களா? அந்த அத்தாரிட்டி மார்க் என்பது என்னென்றால் யாரை பின் செல்கிறீர்கள், புரியுதுங்களா? அதுதான் ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் என்ன, சனிக்கிழமை இருந்தாலும் என்ன என்று நீங்கள் சும்மா சாதாரணமாக சொல்லிடுறீங்க. இப்போ இந்த சண்டை வந்து சனிக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்குமா? இல்லை, இந்த சண்டை என்னன்னா, நீங்கள் மனிதனை பின்பற்றுகிறீர்களா அல்லது ஆண்டவரை பின்பற்றுகிறீர்களா, அல்லது ஆண்டவர் விரோதமான ஒரு திருச்சபை நீங்கள் பின்பற்றுகிறீர்களா அல்லது ஆண்டவருடைய கட்டளை பின்பற்றுகிறீர்களா, உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே இட் இஸ் நாட் சாட்டர்டே ஆர் சண்டே, உங்களுக்கு புரியுதுங்களா? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ற பிரச்சனை அல்ல அது, இது ஆண்டவரை பின்பற்றுகிறீர்களா அல்லது ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிற ஒரு சபை மனிதர்களை பின்பற்றுகிறீர்களா, அதுதான் இதனுடைய அடையாளம். அப்படியானால் மனிதரை நீங்கள் பின்பற்றினார், தேவனுடைய சபைக்கு விரோதமாக இருக்கிற ஒரு காரியத்தை நீங்கள் பின்பற்றினார், ஞாயிற்றுக்கிழமை ஆசரிங்க, சந்தோஷமா ஆசரிங்க, தாராளமா ஆசரிங்க, யாரும் உங்களை வந்து கையப்பிடித்து ஆசரிக்க வேண்டாம்னு சொல்ல போறதில்லை, புரியுதுங்களா? நீங்கெல்லாம் படித்தவர்கள், அறிவுள்ளவர்கள், ஞானவான்கள், ஆலோசிக்கிற பிள்ளைகள், அதனால இதையெல்லாம் உங்க முன்னால புட்டு புட்டு வச்சிடற பிள்ளைனா வச்சிடற ஓப்பனா, அப்புறம் நீங்க அதை என்ன செய்யணுமோ செய்யுங்க, அதை வந்து நாங்கள் வந்து தடுத்து நீங்கள் செய்ய வேண்டாம்னு சொல்ல போகிறதில்லை, உங்களுக்கு புரியுதுங்களே? இதில் ஏதாவது உங்களுக்கு ஆர்கியூமெண்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு விளங்கலைன்னா வந்து கேட்டுக்குங்க, இல்லை இல்லை அதில் இப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுங்க. ஆனாலும் கத்திற்குள் பிரியமானவர்களே, இது உலகம் ஒத்துக்கொண்ட உண்மை, இது நான் சொல்கிற உண்மை இல்லை, இது அவங்களே ஒத்துக்கொள்கிற உண்மை. ஒரு சமயத்தில் நான் மதுரையில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தபோது இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தேன், உங்களுக்கு தெரியணும். அங்கே மதுரையில் மற்ற இடங்களெல்லாம் கூட்டங்கள் நடத்தும்போது 3000-4000 பேர் வருவாங்க, பிரம்மாண்டமான கூட்டங்கள். அப்பொழுது ஒருவர் எனக்கு சேலஞ்சு பண்ணார். அப்ப நான் சொன்னேன், ஒரு பிரசங்கத்தை நான் செய்ய போறேன், இது நான் செய்யற பிரசங்கமே இல்லை. ஆகவே கத்தோலிக்க மார்க்கத்தார் அவங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு புஸ்தகத்துல இந்த பக்கம் இந்த புஸ்தகம் இந்த இவர் சொன்னாரு அப்படிங்கிறதுலயே வச்சு ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு போயிட்டேன். ஆகவே இன்றைக்கு நான் செய்யற பிரசங்கத்தை எல்லாம் அவங்க சொல்றதுதான் நான் சொல்றேன். கத்தோலிக்க மார்க்க திருச்சபையின் அதிகாரிகள் சொன்னதுதான் நான் சொல்றேன், நான் சொல்லலை. உங்களுக்கு புரியுதுங்களா? ஞாயிற்றுக்கிழமை என்பது ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தின் அதிகாரத்தின் சின்னம், அது ஒரு முத்திரை என்று நான் சொல்லலை, அவங்க தான் சொல்றாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே கத்திற்குள் பிரியமான அதை பற்றி அவங்க வீராப்பு பண்ணிக்கிறாங்க, அதை பற்றி வெளிச்சத்தை கொடுத்தான். அமெரிக்க நாட்டிலே லார்ட்ஸ் டே அசோசியேஷன் என்ற ஒரு பெரிய அசோசியேஷன் இருக்கிறது, ஃபர்ஸ்ட் டே அட்வொகேட்ஸ் என்று சொல்லி இன்னொரு அசோசியேஷன் இருக்கிறது. இந்த மாதிரி அநேக அசோசியேஷன் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆசிரிப்பை தீவிரப்படுத்தி வருகிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆசிரிப்பை உலகமெங்கும் கொண்டு வருவதற்கு எல்லா முயற்சிகளும் செய்து கொண்டு வருகிறது. இந்த நாடுகள், இந்த அசோசியேஷன் எல்லா நாடுகளிலும் பிரான்ச் இருக்கிறது. ஆகவே கத்திரிகள் பிரியமானவர்களே, இந்த காலங்களில ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாக ஆசரிக்க வேண்டும் என்று ஒரு நிர்பந்தம் உலகமெங்கும் இருக்கிற மக்கள் மத்தியில் வந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அமெரிக்க நாட்டிலே இருக்கிற 48 நாடுகளிலே இன்றைக்கு 37 நாடுகளிலே ஞாயிற்றுக்கிழமையை அங்கு ஓய்வு நாளாக ஆசரிக்காதவர்களுக்கு ஃபைன் போடுகிறார்கள், சிறை தண்டனை கொடுக்கிறார்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரத்தில் எனக்கு இன்றைக்கு நேரமில்லை, அதை 100 நாளைக்கு நான் வாஸ்து காண்பிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்காதவர்களுக்கு அங்கு ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பை கவர்மெண்ட் சட்டத்திலே கொண்டு வந்து விடுவார்கள், சிவில் சட்டத்திலே கொண்டு வந்து விடுவார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்க வேண்டும் என்று தேச சட்டமாக கொண்டு வந்து விடுவார்கள். அந்த மாதிரி தேச சட்டம் இப்பொழுது உலகத்தின் அநேக இடங்களிலே வந்து கொண்டிருக்கிறது. அப்படி அதை ஆசரிக்காதவர்கள் சிறை தண்டனை, அப்படி அதை ஆசரிக்காதவர்கள் ஃபைன், அதை ஆசரிக்காதவர்களுக்கு பலவிதமான ப்ரிவிலேஜ். கடைசியில் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அங்கே ஜெயிலில் போட்டு விடுவார்கள், மரண தண்டனை கொண்டு வந்து விடுவார்கள். ஆகவே கத்திற்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே உங்கள் மத்தியிலே விசேஷமாக நான் வைக்கிற ஒரு காரியம், கத்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஆண்டருடைய முத்திரையை பெறப்போகிறீர்களா அல்லது மிருகத்தினுடைய முத்திரையை பெறப்போகிறீர்களா? அதை நான் மறுபடியுமாக வாசிக்கிறேன். ஆண்டருடைய முத்திரை பெறுகிறவர்கள், பின்பு நான் பார்த்தபோது வெளி 1:14 வாசிக்கிறேன், சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமும் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். பிதாவினுடைய நாமம் என்றால் அந்த முத்திரை. அப்படியானால் முத்திரையை தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய முத்திரையை பெற்றவர்கள், அந்த சனிக்கிழமை ஓய்வு நாளை நீமுத்தமாக ஆசரிக்கிற பிள்ளைகள் தேவனுடைய சிங்காசனத்திலே அங்கே இருப்பார்கள் என்று திருமறை அங்கே சொல்கிறது. நான் கண்டேன் என்று ஆண்டவர் பேசுகிறேன். ஆனால் அந்த மிருகத்தினுடைய முற்றை பெற்றவர்களை குறித்து திருமறை என்ன சொல்கிறது என்று பாருங்கள். அங்கே வெளிப்படுத்திய சேஷம் 14 அதிகாரம் அதிலேயே 10:11 அவன் தேவனுடைய அவர்களுக்கு பின்னே 3வது தூதன் மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சுரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரை தரித்துக் கொள்கிற நிபுணர். நெற்றி என்றால் அவருடைய திங்கிங், கை என்றால் அவருடைய கிரியைகள், கிரியைகளில் அவைகளை தரித்துக் கொள்கிற நிபுணர். அவன் தேவனுடைய கோபாக்கினியாகிய பாத்திரத்தில் கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமான மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் மாட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் மக்களினாலும் கதகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவருடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சுரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரை தரித்துக் கொள்கிறவர்களுக்கு எவனுக்கும் இரவும் பகலும் இழைப்பாது வராது. பயங்கரமான இந்த சாப வார்த்தைகள் ஆண்டவர் வைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஏமாந்து போகக்கூடாது, போலியை பின்பற்றக்கூடாது. கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்லுகிறார். இந்த காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து விட்டேன். ஆவியானவர்களுடைய உள்ளத்திலே பேசட்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய முத்திரையை பெற்றுக் கொண்டவளாக இந்த காஞ்சிபுரத்து பட்டணத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பரலோகத்திலே நிற்கும்படியான ஒரு பெரிய கிருபியை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. எங்களை நேசிக்கிற அன்புள்ள தாப்புனே, கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் உடைய பாத்திர வைக்கிறோம். நாங்களும் உடைய பிள்ளைகள் தாப்புனே, நாங்கள் தப்பு செய்தால் அதை நீர் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கட்சி கொண்டாடுகிறோம். தப்பிதமாக நடக்கிற எங்களை ஆண்டவரே திருத்தி உங்களுடைய நீதியின் பாதையை நடத்தும் தாப்புனே. தெய்வகரம் எங்களோடு கூட இருந்து இந்த சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக உடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய முத்திரையை பெற்றுக்கொள்கிற மக்களாக ஏதோ காலம் கடந்து போகாததுக்கு முன்னதாகவே உம்முடைய அந்த முத்திரையாகிய அந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆசரிப்பை நாங்கள் கடைப்பிடித்து அதிலே நாங்கள் நினைத்து நிற்கும்படியான ஒரு பெரிய கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்பார்கள் என்று சொன்னீரே. அந்த கூட்டத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் நிற்கும்படியான ஒரு பெரிய கிருபையை எங்களுக்கு நீ தர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் பரம்பிதாவே. ஆமென்.